கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த ஒரு மாலை நேரத்தில் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் பகுதியில் கூடிய அவங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்தையை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். சோ தேவன் நமக்கு இன்றைக்கு கூட ஒரு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதுக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்முடைய ரட்சகர் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். சோ இன்றைய நாளில் நம்முடைய அந்த ஒரு ஹீப்ரூ ஸ்டடியில நம்ம இன்றைக்குரிய ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சோ லாஸ்ட் வீக் நாம பார்த்த அந்த ஒரு காரியம், அந்த ஹீப்ரூ எபிரேயர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 4வது அதிகாரத்தை குறித்து நாம தியானித்தோம். சோ அப்போ எபிரேயர் புஸ்தகத்துல அங்க 4வது அதிகாரத்துல அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவரு மீண்டுமாக கூட அந்த விஷயத்தை வலியுறுத்துறாரு. அதாவது மோசையின் மூலமாக அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துக்குள்ள வந்த பொழுது தேவன் அவங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருந்த ஒரு அருமையான இழைப்பாடுகளுக்குள்ள அவங்க பிரவேசிக்கலையாமா? அதுக்கு என்ன காரணம்னா அவங்க காட்டின அவிசுவாசம். சோ விசுவாசம் இல்லாமையால் நிமித்தமாக அவங்க அங்க பிரவேசிக்க முடியல. அப்படி இருக்கும்போது மோசையை விட பெரியவர் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் மூலமா தான் நமக்கு சத்தியம் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அவர் மூலமா தான் இந்த பரமழைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய விஷயமே கொடுக்கப்பட்டுச்சு. அது நம்ம 2வது அதிகாரம் படிக்கிறோம். 2வது அதிகாரம் 3-4 படிக்கிறோம். முதலாவது கர்த்தர் மூலமே அறிவிக்கப்பட்டு இதை பத்தி படிக்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள வந்த நீங்க அவங்கள மாதிரி நீங்க விசுவாசம் இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்? அந்த தண்டனை வேற ஒண்ணும் இல்லை. எங்க பிரவேசிக்க முடியாதுன்னா ஆமா, இளைப்பாளர்களுக்குள்ள பிரவேசிக்கும். இதுக்கு மேல பெரிய தண்டனை வேணுமா? பாருங்க மோசே, அவருக்கு என்ன தண்டனை வந்துச்சாரு? ஆக்சுவலி அவர் பாரு, கானானுக்குள்ள அவ்வளோ வருஷமா 40 வருஷமா கானானுக்கு போறதுக்கு வழிநிட்டு வந்தார். கடைசியில கண்ண பார்த்தவர் என்ன பண்ண முடியுது? அது உண்மையில அவர் மனக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட். அதான் பனிஷ்மெண்ட், தேவன் அவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். ஏன்னா அவர் தவறு பண்ணார். என்ன தவறு பண்ணாருன்னா ஆமா, ஆக்சுவலி பேச வேண்டிய இடத்துல என்ன பண்றாரு, அடிச்சிட்டார். சோ இதுக்கு தேவன் கொடுத்த பனிஷ்மெண்ட், அது வந்து நீ பாப்ப ஆனா போக மாட்டேன். சோ இதே விஷயம் தான் நமக்கு இந்த ஒரு ஓட்டத்துல, ஒரு விசுவாசம் இல்லாம இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருந்தோம்னா இல்லைங்களா, ஒரு தேவன் மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருந்தோம்னா சும்மா கேஷுவலா லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா, சோ அதை குறிக்குது அவிசுவாசம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய தண்டனை என்ன தண்டனை பாத்தீங்கன்னா அந்த இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது தண்டனை நம்ம தான் என்ன பண்ணுங்க, இது பெரிய தண்டனையாகும். தேவனுடைய இலைப்பாறுதல பிரவேசிக்கணும்னா உண்மையிலே அது எவ்வளவு பெரிய தண்டனை. அது தேவனுடைய இலைப்பாறுதலாம். அப்போ தேவனுடைய இலைப்பாறுதல் பத்தி அவரு 4வது அதிகாரத்துல தெளிவா பேசுவாரு. அப்போ தேவனுடைய இலைப்பாறுதல் இன்னமும் இருக்குது. எப்படி சொல்லலாம்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் எகிப்தை விட்டு அந்த தேசத்துக்குள்ள போனாலும் கானானுக்குள்ள போனாலும் அவங்க என்ன பெற்றுக்கொள்ளலையாமா? இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளலையாமா? அப்படி இருக்கும்போது 500 வருஷத்துக்கு அப்புறம், அநேக வருஷங்களுக்கு அப்புறம், 500 வருஷத்துக்கு அப்புறம் தாவீது மூலமா தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. என்னன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா, அப்படி சொல்லும் போது இன்று என்று சொல்லிருக்கும் போது கண்டிப்பா அந்த இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னமும் இருக்குன்ற இல்லைங்களா? அதான் அங்க எபிரேயர்ல பாத்தீங்கன்னா 4வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்ற, 9வது வசனம் பாரு,
தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாறுகிற காலம்
இனி வருகிறதா இருக்கிறது. சோ அப்போ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரொம்ப அருமையான ஆர்குமெண்ட் பண்றாரு. சோ இப்படி இருக்கிறதுனால எபிரேயர்களே, நீங்க இன்னமும் ஏன் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க? சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சோ அதனால இந்த இலைப்பாறுதல் ஃபியூச்சர்ல இருக்குன்றார். சோ அப்போ 4th chapter பவுலுடைய மிக முக்கியமான ஃபோக்கஸ் இதுதான் பண்றாருன்னா, அந்த ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய இலைப்பாறுதல். வேற மாதிரி சொன்னா பரலோகத்துக்கு போகக்கூடிய இலைப்பாறுதல் இதான் இல்லைங்களா? ஆனா அங்க வந்து பவுலுடைய என்ன அந்த ஃபோக்கஸ் முழுக்க அங்க இருந்தாலும், பட் 7th angel என்ன பண்றாருன்னா, அந்த 4வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை எடுத்து வச்சு அதுக்கு நமக்கு சில பாடம் அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, புது சிருஷ்டிக்கு அன்னைக்குதான் இலைப்பாறுதல், ஆனா இந்த பூமியில வாழும் போது என்ன பண்றாங்கன்னா ஒரு நிழலான இலைப்பாறுதலுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்லி 7th angel அங்க பேசிட்டு இருக்காரு. பட் பவுலுடைய மிக முக்கியமான ஃபோக்கஸ் எங்கன்னா, பாரு இனி தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாறுகிற காலம் வருகிறதா இருக்கிறதுனால இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க சொல்றாருன்னா, அதான் சொல்றாரு, லெட்டர்ஸ் லேபர் இல்லைங்க, லெட்டர்ஸ் லேபர், நீங்கள் வேலை செய்யுங்கன்றார். ஆனா தமிழ்ல எப்படி வருது, ஜாக்கிரதையா இருக்க கடவுள், ஜாக்கிரதை பத்தி எல்லாம் பேசுறேன், வேலை செய்யுங்கன்ற. அப்போ என்ன வேலை செய்யணும், இதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்த ஒரு மிக முக்கியமான லெசன். சோ அந்த இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும்னா பாருங்க, தேவன் கிரியெல்லாம் முடிச்சு ஓய்ந்தார். அதே போல யார் யாரெல்லாம் இந்த பூமியில கிரியைகள்லாம் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் போய் என்ன பண்ண முடியும், அந்த இலைப்பாறுதல பங்கு பெற முடியும். அப்போ இன்னைக்கு செய்ய வேண்டிய கிரியை அதான் சொல்றாரு, லெட்டர்ஸ் லேபர், வேலை செய்யுங்க. என்ன வேலை செய்யணும், என்ன நோக்கத்துல நம்ம வேலை செய்யணும் பார்க்கும் பொழுது இதான் நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒரு அதிகாரம் நீங்க படிச்சிருப்பேன், அந்த வசனம் 15 நினைக்கிறேன். நீங்க எனக்கு வசனம் தெரியல, பட் நீங்க சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அது என்ன வசனம்னா நீங்க படிச்சிருப்பீங்க, தேவன் தம்முடைய நாமத்துக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டாராம், தெரிஞ்சு கொண்டிருக்காராமா. அது வந்து அப்போஸ்தலனுடைய பலிகள் 15 வரும், சொல்ல முடியுங்களா? டக்குனு 15:14 படி,
தேவன் புனிதாதி நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதன் முதல் அவர்களுக்கு கடாட்சத்தின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னார்.
சோ அப்போ தேவன் தம்முடைய நாமத்துக்காக ஒரு ஜனத்தை என்ன பண்றாராமா, புறஜாதிகள் மத்தியிலும் தெரிந்து கொள்றாராம். இப்ப நாம கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான். அது என்ன தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அது என்ன அர்த்தம்? இப்ப எதுக்கு தேவன் நம்மளையும் தெரிந்து கொள்ளணும், நோக்கம் இருக்குமா இருக்காத? அதுதான் நீங்க செய்யுங்க. லெட்டஸ் லேபர்னா என்ன லேபர் தெரியுங்களா? இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன ஒரு வேலை கொடுத்திருக்காருன்னா, அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில செலக்ட் பண்ணிருக்காரு. உதாரணமா பாருங்க, இப்போ ஊட்டியில நிறைய ரிலையன்ஸ் கடைகள்லாம் பார்க்கலாம், மொபைல் கம்பெனி பார்க்கலாம். அங்க என்ன பண்ணிருக்காங்க, வேலை பார்த்துருக்கா, வேலை பார்க்கறாங்க, அந்த லேபர்ஸ் வேலை பார்க்கறாங்க. ஆனா அவங்க யாருடைய நாமத்து நிமித்தமா வேலை பார்க்கறாங்கன்னா, ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, யார் ஓனர் யாரு, அம்பானி. அவங்களுடைய நாமத்து நிமித்தமா என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு அங்க இருக்கவர் தன்னுடைய கடை அந்த ரிலையன்ஸ் குரூப் அந்த அந்த ஒரு நாமத்துக்காக யார வேலைக்கு வச்சிருக்காருங்க, இந்த ஒரு ஊட்டியில ஒரு ஒரு ஷாப்ல ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்காரு. இப்ப இவருடைய வேலை என்ன, இந்த ரிலையன்ஸ் குரூப் இந்த கம்பெனிய நல்ல அந்த நல்ல அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கொண்டு வரணும், அதுக்கேத்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ற விதம் இல்லையா, ஜனங்களுக்கு சரியான முறையில கொண்டு போகிற விதம் யார் கையில இருக்குன்னா, இவர் கையில இருக்கு. இந்த வேலைய யார் கொடுத்திருக்காருன்னா, அந்த அம்பானி கொடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா, இவரும் ஒரு அம்பானி மீட் பண்ணதே கிடையாது. இவர் யார், இவர் எங்க இருப்பார், அவர் எங்க இருப்பார். ஆனா இவர் ஒரு வேலை இந்த விற்பனையால வர கஸ்டமர் கிட்ட ரொம்ப கோபம் ஆயிட்டு இல்லீங்களா, இல்ல சீட்டிங் பண்ணிட்டு இல்லீங்களா, ஒரு ரிலையன்ஸ் அந்த நேம் மாத்திரம் போட்டு உள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி ஒரு டூப்ளிகேட் போட்டு கொடுத்து விட்டாருன்னா என்ன ஆகும், கஸ்டமர் மத்தியில் கெட்டு போயிரு. யார் பேர் கெட்டு போயிரும்னா, அவர் பேர் கெட்டு போகாது, யார் பேர் கெட்டு போறோம், ரிலையன்ஸ் இல்லையா, ஓனர் பேரே கெட்டு போகும். அப்ப இதுதான் கண்டுபிடிக்கிறோம், அந்த ரிலையன்ஸ் ஓனர் தன்னுடைய ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அந்த நாமத்தை நிமித்தமா ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறாருன்னா, அவர் செய்ய வேண்டிய வேலை இவர் என்னக்காக என்னத்துக்காக வேலை கொடுத்தாரோ அந்த வேலை என்ன போகணும், சரியா செஞ்சு முடிக்கணும், அது அந்த நாமத்துக்கு மகிமைக்கு போகணும். இதே போலத்தான் இங்க வசனம் படிக்கிறோம், வசனம் படிங்க 14 வசனம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:14
புறஜாதிகளின்
தம்முடைய நாமத்துக்கென்று, ரொம்ப அருமையான வார்த்தை, தம்முடைய நாமத்துக்கென்று தேவன் தம்முடைய நாமத்துக்கென்று ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த பூமியில ஒரு ஜனத்தை என்ன பண்ணிருக்காராமா, தெரிஞ்சு கொண்டிருக்கிறாராம். யார் இந்த ஜனங்கள் பார்க்கும் பொழுது, வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் நம்மளா அப்படி நீங்க கேட்க கூடாது, கண்டிப்பா நாம தான் அந்த ஜனங்கள். அப்போ நாம் இந்த பூமியில என்ன பர்பஸ்க்காக இந்த வாழணும்னா, அந்த தேவன் என்ன நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரோ அந்த வேலையை என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும். பாரு, இப்ப தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்ம வச்சிருக்கிறார், இப்ப எதுக்கு பூமியில நம்ம செலக்ட் பண்ணி நம்மகிட்ட என்ன வேலை கொடுத்துருக்காரு தெரியுங்களா? தான்ப்பா நான் சில முக்கியமான 53 கிளாஸ் மூலமா சில சத்தியங்களை வெளிப்படுத்துறேன், சில பொய்யான விஷயங்களை கலைஞ்சு சில சத்தியம் என்ன சொல்ல என்ன பண்றேன் கொடுக்கறேன். நீ பத்திரமா என்ன பண்ணிக்கோ, என்ன பண்ணிக்கோ புள்ள வச்சுக்கோ, பத்திரமா நான் உங்களுக்கு தான் சத்தியமே தரேன், பத்திரமா வச்சுக்கோ. ட்ரினிட்டி எல்லாம் தப்ப நம்பிட்டு இருக்காங்க, நீங்க மாத்திரம் சரியா நம்புறேன், இந்தாங்க வச்சுக்கோ. நரகம் தப்பா நம்பிட்டு இருக்காங்க, சத்தியம் என்ன சொல்றேன் வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. இப்படியா தேவன் சொல்லியிருக்க, பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்திருக்க, சத்தியம் எது கொடுத்திருக்காரு? ஆமா, பத்திரமா கொடுக்கல, இத போய் நம்ம என்ன பண்ண போய், சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது பிள்ளாத்துக்கு முன்னாடி என்ன சொல்ற, சில பேர் ஜெபம் பண்றாங்க பாத்தீங்களா, நான் பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணேன். அது என்ன அறிக்கை பண்ணாரு? நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இந்த உலகத்துல வந்தேன். ஏன் உலகத்துல வந்தேன்னா, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இதற்காகவே வந்தேன். ஃபார் திஸ் காஸ், இதற்காகவே நான் வந்தேன். எதுக்கு? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க. சோ அப்போ இந்த ஒரு விஷயம் தான் கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கமிட் பண்ணிருக்காரு. இந்த இந்த ஒரு கமிட்மெண்ட் தான் நாம அனைவரும் ஞானஸ்தானத்தின் மூலமாக இதோ சித்தம் செய்ய வருகிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், வந்து சொல்லுங்க. இப்ப கையில இருக்கக்கூடிய பெரிய ஒரு வேலை சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்கிறது. சோ அப்போ இந்த வேலை தான் நாம அங்க செய்யணும். இதான் லெட்டர்ஸ் லேபர், லெட்டர்ஸ் லேபர். நீங்க வேலை செய்யுங்க, அப்பதான் நீங்க எங்க பிரவேசிக்க முடியும்னா, தேவன் எப்படி வந்து தம்முடைய கிரியை எல்லாம் முடிச்சு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தாரோ, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறவன் கூட எல்லா கிரியெல்லாம் முடிச்சு என்ன பண்ணுவானாம, ஓய்ந்திருப்பான். அப்போ இதுதான் நாம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நான்காம் அதிகாரத்துல இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்குது. கடைசியில அவர் எப்படி கொண்டு வந்து முடிப்பார்னா, அந்த கன்க்ளூஷன் வரும்போது பாருங்க, தேவனுடைய வசனங்கள் மூலமா எவ்வளவு வசனம் வச்சு நம்மகிட்ட பேசிருக்கேன். ஒன்னாம் அதிகாரத்திலிருந்து இது வரைக்கும் வேத வசனங்களை வச்சுதான் பேசிருக்கேன். இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, அந்த புதிய சிந்தையையும் பழைய மனுஷன் பிரிச்சு எது சத்தியம் எது பொய் என்ற விஷயத்தை பிரிச்சு கொடுக்கும். சோ இதன் மேல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணும், கணக்கு ஒப்புவிக்கணும். இது கூட டிரான்ஸ்லேஷன் ராங் நினைக்கிறேன். நீங்க தமிழ்ல படிங்க ஒரு முறை அந்த வசனத்தை. அதாவது அவருடைய
பார்வைக்கு மறைவான சத்தியம் ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணமாயும் வெளியங்கரமாயும் இருக்கிறது.
இப்படி வரக்கூடாது. ஆக்சுவலி கணக்கு ஒப்புக்கிறப்ப தான் இங்க வரதில்ல. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா பாருங்க, வறுமையா இருக்குது. பட் ஆல் திங்ஸ் ஆர் நேக்கர், எல்லா விஷயங்களும் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்குது. அண்ட் ஓபன்ட் அண்ட் டு தி ஐஸ் ஆஃப் ஹிம், அவருடைய கண்களுக்கு எல்லாம் திறந்திருக்குது. வித் ஹூம், அவரோடு கூட. வித் ஹூம்னா என்ன சொல்லலாம் தமிழ்ல? வித் ஹூம், வித் ஹூம், பிதா, பிதாவோட. வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு டூ, டு டூனா ஏதோ செய்யணும் இல்லைங்களா, என்ன செய்யணும்னா அதான் சொல்றோம், லெட் அஸ் லேபர். சோ நீங்க அவரோடு கூட இந்த பூமியில என்ன பண்ணுங்க, இந்த வேலையா செய்யுங்க, பரியாசம் முடிங்கன்றார். அப்போ தேவனுக்கு முன்பாக சத்தியம் வாங்கியிருக்கிறோம். சத்தியம் நமக்கு கண்டிப்பா உணர்த்துவது வரும் இல்லீங்களா. உள்ள சத்தியம் இருக்கிறதுனால தான் நம்ம என்னதான் போயிட்டு பாருங்க, இதெல்லாம் நீங்க வேணாம் இங்கிலீஷா வரா வீட்டுல இருந்துக்கலாம் நீங்க ஒரு முயற்சி பண்ணுங்க வச்சுக்கோங்களேன், உள்ளருக்கு சத்தியம் என்ன பண்ணாது, விடாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கீங்களா, அது வந்து கணுக்களையும் மூனையும் பிரிக்கும். புதிய சிந்தைய என்ன பண்ணும், கீ கொடுக்கும், புதிய சிந்தைய உசுப்பி விடும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இல்லீங்களா. சோ அப்போ அதனால நாம நாம தேவனுக்கு முன்பாக நாம வெளியரங்கமா இருக்கிறதுனால இந்த வேலையை நாம செய்யணும், அப்பதான் இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும்ன்றாரு. ஆனா நான்காம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எப்படிதான் எப்படி பேசிட்டு இருக்காருன்னா, நான் இலைப்பாளல பிரவேசிக்கலாம், பிரவேசிக்க போகாம கூட இருக்கலாம் அப்படி பேசாம எப்படி பேசுறாருன்னா, நாம் கண்டிப்பா பிரவேசிப்போம், ஒரு கன்ஃபார்மா பேசிட்டு இருக்காரு இல்லீங்களா. உதாரணமா நான்காம் அதிகாரம் 11 வசனம் படிங்களா.
அந்த சிஸ்டமத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இலைப்பாளர்களில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவும்.
இங்க கூட கண்டிப்பா நம்மளால இலைப்பாறுல பிரவேசிக்க முடியும். அப்போ இப்படி எல்லாம் முடியும், முடியும் எப்படி முடியும்னா, இப்பதான் வசனம் 14-15 காரண கத்தாயா, நம்ம எப்படி இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ள ஓடி இலைப்பாறுக்குள்ள பிரவேசிக்க முடியும். கண்டிப்பா நம்ம இந்த பூமியில வாழும் போது நிறைய பலவீனங்கள், நிறைய ஒரு பின்வாங்குதல், நிறைய நேரங்களை விழுந்து போறது இல்லீங்களா. சில நேரங்களில் நம்முடைய நம்ம நிலைமை பார்க்கும் போது, தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கும் போது நமக்கே சில நேரங்கள் சோர்ந்து போயிடும். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கே வெறுப்பா வரும், நம்ம ஏன் இன்னும் இப்படி இவ்வளவு மோசமா இருக்கிறோம், இன்னமும் நம்முடைய இருதயம் வந்து தேவனுக்கு முன்பாக சரியா இல்லை. கண்டிப்பா சில நேரங்களில் அப்படிலாம் எண்ணங்கள் வரும்போது டிஸ்கரேஜ் ஆயிரும் இல்லீங்களா, கண்டிப்பா சோர்ந்து போயிடும். ஆனா நிச்சயமாக அந்த இலைப்பாறுல பிரவேசிக்க முடியும். எப்படி முடியும்னா, என்னதான் நீங்க பலவீனம் சரீரத்தில் இருந்தாலும் சோர்ந்து போனாலும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா, அவர் தான் நம்முடைய கிரேட் ஹை பிரிஸ்ட். வெறும் ஹை பிரிஸ்ட் கிடையாது, கிரேட் ஹை பிரிஸ்ட். படிங்க தமிழ்ல படிங்க 14-15.
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும்
பாருங்க, நீங்க கூட தமிழ் மொழிபெயர்ப்பு சரியா ஆரம்பிக்கல. எப்படி ஆரம்பிக்கணும்னா, இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை வருதுங்களா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும் போதுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிச்சயமா அந்த இலைப்பாள்ல பிரவேசிப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் பேசிட்டு வர்றார். இதெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகள்ல உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறாருன்னா, இப்ப படிக்கும் போது 14 பார்த்து அறிக்கையை உறுதியாய் பிடிச்சுக்கோங்க, இதை நீங்க விட்டுறாதீங்கன்ற இல்லீங்களா. ஆக்சுவலி இது என்ன அறிக்கை தெரியுங்களா, நம்ம என்ன அறிக்கை பண்ணோம் இந்த இடத்துல, நம்ம பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றிக்க கொண்டிருக்கணும். இந்த வசனத்தை எங்க லிங்க் பண்றோம்னா, எப்ரேயர் 3 அதிகாரம் 1 வசனம் ஞாபகம் இருக்குங்களா, எப்ரேயர் 3 அதிகாரம் 1 வசனம் என்ன படிக்கிறாங்க, நம்முடைய இந்த ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல இந்த பரமழைப்புக்கு பங்குகளாக இருக்கக்கூடிய நமக்கு இயேசு கிறிஸ்துடைய பிரதான ஆசாரியனுடைய ரோல் எப்படி வந்து வருது, அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா புடிச்சுக்கொள்ளுங்க, நம்ம பண்ணின அறிக்கையை உறுதியா பற்றி கொள்ளுங்க. ஏன்னா இந்த நமக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் இல்லீங்களா, அது தமிழ்ல எப்படி வருது, மகா பிரதான ஆசாரியன், ரொம்ப அருமையான வார்த்தை இல்லீங்களா, ரொம்ப வார்த்தைகள்லாம் கவனிக்கணும். வெறும் ஹை பிரிஸ்ட் கிடையாது, வெறும் பிரதான ஆசாரியன் கிடையாது, மகா. அப்போ இது சொல்லும் போது அந்த எபிரேயர்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, மகா கிரேட். அப்போ இருக்கிறதுல நாங்க யாரும் நினைச்சிருக்கோம்னா ஆரோன், அவர் தான் பிரதான ஆசாரியன். அப்போ பவுல் ஏன் கிரேட் வார்த்தை போட்டார்னா, ஒரே காரணம் ஆரோனை விட ஆமா பெரிய பிரதான ஆசாரியன் இவர் தான், இவர் தான் டாப். அப்படி ஒரு நிலைமை அவருக்கு ஜனங்களுக்கு புரிய வைக்கும். அப்போ சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய கிரேட் ஹை பிரிஸ்ட் அவரு எங்க போயிருக்காராமா, இப்போ எங்க போயிருக்காரு படிங்க தமிழ்ல, வானங்களில் வழியாய் பரலோகத்துக்கு போயிட்டாராம் இல்லீங்களா. அப்ப இது என்ன, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனாரு என்று பார்க்கும் பொழுது, இது வந்து நம்ம லிட்ரலா எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம், வானங்களின், வானங்களின்னா எத்தனை வானம் இருக்கு, லிட்ரலா எடுத்துட்டோம்னா பொது இந்த வசனம் எல்லா கிறிஸ்டியன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஏசு கிறிஸ்து போனாரு பாத்தீங்க 40 அப்புறம் அந்த எந்த ஊர்ல இருந்து போனார், பெத்தானியா, பெத்தானி அங்கிருந்து என்ன பண்ணார்னா அப்படியே, அது ஓகே, ஆனா அங்க எங்க எந்த ஸ்பாட்னா பெத்தானி, பெத்தானிக்கு போயிட்டு அங்க அங்க யார், லாசரு ஃபேமிலில இருக்கிறாங்க, அங்க அங்க இருந்த ஸ்பாட்ல இருந்து அவர் அப்படியே போனார் இல்லைங்க, அது நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது விஷயம் பத்தி இங்க பேசல, ஏன்னா இங்க வானங்களின் வழியாய் எதை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நிறைய விளக்கங்கள் அங்க நம்முடைய சகோதரங்கள் கொடுக்கறாங்க. சோ வானங்களின் வழியாய் அவர் பரலோகத்துக்கு போன எதை குறிக்குதுன்னா, பொதுவா வானம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வானங்கள், வானம் எதை குறிக்குது, ஆவிக்குரிய விஷயம் இல்லீங்களா, அதாவது என்ன சொல்லலாமா ஹெவன்ஸ், அது இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தல எப்படி வருது இல்லீங்களா, வானம் வெளிப்படுத்தலுக்கு என்ன அர்த்தம் வரும், வானம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும், இல்ல இல்ல வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வானம் என்ற வார்த்தைக்கு என்ன அடையாள அர்த்தம், எக்லிஷி இல்லீங்க, சபை மேல இருக்கக்கூடிய அதிகாரம், அதாவது சபையை வழிநடத்தக்கூடிய அதிகாரம், ஒரு பெரிய ஆளுகை, அது நம்ம அங்க பார்ப்போம் இல்லீங்களா, மத ரீதியா, மத ரீதியா ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலைமை அது வெளிப்படுத்தல படிக்கும். அதே போல வேற வானம் என்ற வார்த்தைக்கு எதை குறிக்குதுன்னா, நம்ம நமக்கு தெரியும் என்னங்க யுகங்கள். சோ இப்ப இந்த இடத்துல வானங்களின் வழியாக எதை குறிக்குதுன்னா, ஏசு கிறிஸ்து அவர் இந்த மாம்சீக சரீரத்துல மறிச்சு அவர் புது சிருஷ்டியாக எந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார்னா, வானத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள், ஏன்னா வானத்திலே பாருங்க நிறைய என்ன இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட் பல வகையான இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் சொல்லலாம், தேவன் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் யார் இருக்கிறாங்கன்னா அந்த ஆர்கேஞ்சல், அதாவது சில முக்கியமான தூதர்கள், உதாரணமா மிகாயை விட்டுருங்க, ஏன்னா இயேசுதான் மிகாயல். சோ இப்ப யார் இருக்கிறாங்கன்னா கேப்ரியல், இவங்க எல்லாம் பெரிய ஒரு போஸ்ட். அதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்கன்னா கேருபின், சேராபின்கள், அதுக்கப்புறம் என்னது தூதர்கள். சோ நிறைய இந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேட்டகரி. அப்ப இயேசு கிறிஸ்து வானங்களின் வழியாய் போனார்னா, எல்லா வகையான நிலைமைகளை விட டாப் மோஸ்ட் பெரிய லெவலுக்கு என்னன்னா, பெரிய அதிகாரம் உடையவராக அவர் அங்க போயிட்டார். இதை நாம அநேக வசனங்களை படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு வசனம் படிக்கலாம், எபேசியர் 1 அதிகாரம் 22 வசனம். எபேசியர் 1:22
அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார்.
அடுத்த 23 ஓகே. சோ அப்ப எல்லாத்தையும் பாதங்களுக்கு கீழ்படுத்தினா சொல்லும் போது ஏசுக்கு டாப் மோஸ்ட் நிலைமையில அங்க போயிருக்காரு. இந்த ஒரு அர்த்தம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மீனிங் கொடுக்கறாங்க. இன்னொரு மீனிங் என்ன கொடுக்கறாங்கன்னா வானங்களின் வழியா இந்த வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை சொல்றாங்க. சோ இந்த வானங்கள் எதை குறிக்க சொல்லி அடையாள பாஷையில எடுத்துட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா இது குறிக்குது ரெண்டு திரை இல்லைங்களா, முதல் இந்த முதல் திரை அதுக்கப்புறம் ரெண்டாம் திரை ஆசரிப்பு கூடாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப ஏசு கிறிஸ்து முதல் திரையை தாண்டி இங்க வந்தாரு, ரெண்டாம் திரையை தாண்டி இப்ப எங்க போயிட்டாரு, பரலோகத்துக்கு, அதாவது இந்த மகா பரிஸ்தலம் பரலோகத்துக்கு அங்க போயிட்டாரு. சாகமத்தில ஏசு கிறிஸ்து தேவனால் உயர்த்தப்பட்ட நிலைமையை பத்தி தான் நம்ம என்ன பண்றோம்னா அங்க கண்டுபிடிக்கிறோம். ஆனா ஏசு கிறிஸ்து அவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டது காரணம் யாருன்னா நம்முடைய தேவனா, பிதாவாகிய தேவன். சோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப நீங்க அந்த 15 வசனம் படி மீண்டுமா.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாததாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
சோ ரொம்ப அருமையான விஷயம். அப்போ இந்த வசனம் படிக்கும் போது உண்மையிலே சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கும் போது நமக்கு இந்த வசனம் படிக்கும் போது மனசு கேட்டுருக்கு மேல இல்லைங்களா, ஆறுதல் கண்டிப்பாக. ஏன்னா பாருங்க இது நம்மளே வருங்க. ஸோ பொதுவாக எல்லா ஜென்ரல் இருக்க எல்லா கிறிஸ்டியன்ஸ் எடுத்து உலகத்துல இருக்க எல்லா கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இந்த வசனம் படிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு ஆறுதலே அங்க வரும். ஆனா இது மெய்யான இந்த விஷயம் அதிகமா யாருக்கு தான் செல்லும்னா, யாருக்கு மாத்திரம் செல்லும்னா இது நமக்கு மாத்திரம் தான். ஏன்னா ஏசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசிரியனா இருக்கிறாரு. இந்த ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம அந்த இழைப்பாளர்களை பிரவேசிக்கக்கூடிய நாம இந்த பூமியில அநேக உபத்திரவங்கள் வழியாக போயிட்டு இருக்கும் போலது நமக்கு எல்லா நேரங்களையும் கிருபையா இருந்து உதவியா இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா அந்த மிகப்பெரிய பிரதான ஆசாரியன். இப்ப அந்த வசனத்தை மீண்டுமாக நிறுத்தி வாசிக்கும்போது நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய பலவீனம் எந்த பலவீனத்தை பத்தி அங்க பேசிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க? சரீர பலவீனமா, ஆவிக்குரிய பலவீனமா? இல்ல வேற இது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்னா பாருங்க. இப்ப ஒண்ணுமில்லை நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்க வாசிங்க. முதல்
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல்.
அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், இது எந்த ஒரு பலவீனத்தை பத்தி அங்க பாக்கிறோம்னா சரீர பலவீனத்தை பத்தி அங்க பேசுறது. சில இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சில நேரங்கள்ல சரீரத்துல சில பேருக்கு நோய் வந்துடும், அப்ப போயிட்டு கத்த ஐயோ சரீரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படி என்ன பண்ண மாட்டார் போய். இந்த சரீர பலவீனத்தை குறிச்சு பரிதபிப்பாரு அந்த அர்த்தத்துல அவர் பேசல. மாறாக இது எந்த எந்த பலவீனம் எந்த ஒரு இது பலவீனம் சொல்றதை விட என்ன சொல்லலாம்னா தமிழ்ல என்ன பலவீனம் என்ற வார்த்தை நீங்க ரெண்டு இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஒன்னு என்னன்னா பாவத்தின் நிமித்தமா வரக்கூடிய பலவீனம், இன்னொரு பலவீனம் இருக்குது. இந்த மீனிங்கை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோ ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பலவீனம் என்ன மாதிரியான பலவீனம் சொல்லி என்ன தெளிவா நீங்க கேட்க விரும்பிட்டீங்கன்னா நம்ம தனிப்பட்ட வகையில சொல்றோம். இது என்ன வகையான பலவீனம்ன்றாருனா இது புதிய சிருஷ்டியினுடைய பலவீனம். சோ புதிய சிருஷ்டிக்கு பலவீனம் நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கணும், பாவத்தின் நிமித்தமா இருக்கக்கூடிய பலவீனம் கிடையாது. ஏன்னா புது சிருஷ்டி பாவம் செய்யாது. மாறாக புது சிருஷ்டியின் பலவீனம்னா என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில இருக்கும் போது ஒரு பூரண புது சிருஷ்டியா இருந்தாரா இல்ல வளர்ந்துட்டு இருந்தாரா? இது கூட ரெண்டு தாட் கொடுக்கறாங்க. இயேசு கிறிஸ்து வளர்ந்துட்டு இருந்தார் அப்படி ஒரு தாட் இருக்கு. ஏன்னா வசனம் அப்படி வருது. ஏன்னா அவர் தம்முடைய அந்த உபத்திரவங்களாலே இதை என்ன பண்ணாராம் அவரை பூரணப்படுத்தினார், உபத்திரவங்களாலே பூரணப்படுத்தினார். இன்னொரு வசனம் கொலோசியர்லையும் படிச்சிருப்பேன், சரீர பிரகாரம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள். இந்த வசனத்துக்கு என்ன கமெண்ட் கொடுக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்துல இருந்தாலும் அவருக்குள்ள இருந்த நியூ கிரியேஷன் புதிய சிருஷ்டி இந்த தெய்வீக சுபாவம் இல்லைங்களா, அது எப்படி இருந்துச்சாமா ஒரு கம்ப்ளீட் ஒரு பரிபூர்ணமா இருந்துச்சாமா, ஒரு பரிபூர்ண புதிய சிருஷ்டி அந்த சரீரத்துல இருந்துச்சாமா, இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆனா நீங்க இப்ப நம்ம இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம்னா ஏசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு பரிபூர்ணமான சரீரத்துல இருந்துட்டு அந்த ஒரு புதிய சிருஷ்டியா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அவர் என்ன பூர்ணப்படுத்தப்பட்டார். சோ அப்படி பூர்ணப்படுத்தப்படும் பொழுது சோ பாத்தீங்கன்னா அவர் ஏசு கிறிஸ்து அநேக முறை இல்லைங்களா தன்னுடைய சக்திய ஜனங்களுக்கு கொடுப்பார், தன் சக்தியை கொடுப்பார். அது காரணம் என்னன்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த புதிய சிருஷ்டி அந்த தன்னுடைய மாம்சீக சரீரத்தில் இருக்கக்கூடிய பலத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ணுவார்னா கொடுத்து கொடுத்து அதன் மூலமாக இவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிபூர்ண சரீரத்தை என்ன பண்ணிட்டார், வீக் ஆயிட்டார் இல்லைங்களா, பலவீனம் ஆயிட்டார் இல்லைங்களா, அவர் பலவீனம் ஆயிட்டார். இவ பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சுமந்துட்டு இருக்கும் போது ஆக்சுவலி சரீரத்துல பலவீனம் இருந்துச்சா இல்லைங்களா, இருந்துச்சா இல்லைங்களா. ஆனா பலவீனம்னா நீங்க என்ன நினைச்சு பாவத்து நிமித்தமா, ஏன்னா பொதுவா மைண்ட் அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கு, ஒரு பலவீனம்னா பாவம் தான் அப்படி இல்ல. சோ பலவீனம் பரிபூர்ண மனுஷனுக்கு வரும்பா இல்லைங்களா. உதாரணமா இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன பண்ணார், சாப்பிடாம கொள்ளாம இல்லைங்களா, ஆள் எப்படி ஆயிட்டாரு உண்மையிலே, ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். கண்டிப்பா பரிபூர்ண மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா சில வீக்னஸ்னா அது என்ன குறிக்குதுன்னா, உதாரணமா பசி இல்லைங்களா, பசி எடுக்கும்பா இல்லைங்களா பரிபூர்ண மனுஷனுக்கு, கண்டிப்பா எடுக்கும். ஒண்ணும் இல்லை, விழுந்து போன மனுஷனுக்கும் பரிபூர்ண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா, என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். சோ பரிபூர்ண மனுஷனுக்கு என்னென்ன விஷயம்லாம் வருமோ, யாரு கூட வரும், விழுந்து போன மனுஷனுக்கு, உதாரணம் விழுந்து போன மனுஷனுக்கு யாராவது திடீர்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன வரும், பரிபூர்ண மனுஷன் வருமா, அப்ப அது பேர் வீக்னஸ் சொல்லலாமா, அது ஒரு பலவீனம், பாவத்தின் நிமித்தமா வந்த பலவீனம் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அதே போல விழுந்து போன மனுஷனுக்கு பசி வரும், சாப்பிடலன்னா, ஆனா அங்க வருமா, எஸ் பரிபூர்ண மனுஷனுக்கு வருமா பசி வருமா, வரும். அதே போல தண்ணி குடிக்காம இருந்தா விழுந்து போன மனுஷனுக்கு தாகம் எடுக்கும், ஆனா பரிபூர்ண மனுஷன் தாகம் எடுக்குமா, எடுக்கும். அப்ப இதெல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன நினைச்சுக்கூடாதுன்னா, பரிபூர்ண மனுஷனுக்கு பாவம் இருக்கு சொல்ல முடியாது. சோ சில விஷயங்கள் இந்த மாதிரி பலவீனங்கள் கண்டிப்பா இருக்கு, இது ஒரு வகையான பலவீனம். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்துடைய ஆரோக்கியத்தை எல்லாம் ஜனங்களுக்கு கொடுப்பாரு, அற்புதம் பண்ணும் போது இல்லைங்களா, அற்புதம் பண்ணும் போது அப்படி கொடுக்க 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 அவர் என்ன ஆயிட்டாருன்னா, இந்த ஒரு புதிய சிருஷ்டியா இருந்து இந்த அவருடைய சரீரத்தில இருந்து அவர் அநேக கஷ்டங்கள் படும் போலது, அப்பதான் என்ன ஜனங்கள் மேல ஒரு இரக்க குணம் வந்துச்சான், அந்த இரக்க குணம் அவருக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சாமா. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டார், இந்த பரிபூர்ண சரீரத்துல இருந்தே சில பலவீனங்கள் நிலைமையில நான் இவ்வளவு கஷ்டப்படும் போது இல்லைங்களா, அப்படின்னா என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள் யாரு, நாம் இல்லைங்களா, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள் அவங்க விழுந்து போன சரீரத்துல இருந்து இல்லையா என்னமா கண்டு கஷ்டப்படுவான். இதுல எது கஷ்டப்படுதுன்னா அவங்களுடைய புதிய சிருஷ்டி, நம்ம அனைவருக்கும் புதிய சிருஷ்டி, நம்ம அனைவரும் புதிய சிருஷ்டி, ஆனா மெச்சூர் கிடையாது, என்ன ஆயிட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். அதுல சில பேர் நமக்கே மூணு கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, மூணு வகையான கேட்டகரி சொல்ல முடியுங்களா, நமக்குள்ள மூணு கேட்டகரி இருக்கலாம் அந்த மெச்சூர்ல, மூணு வகையான கேட்டகரி சொல்லுங்க. அப்போ டாக்டர் கத்தர் தெரியும், ஓ பாரு விழுந்து போன சரீரத்துல புது சிருஷ்டி தான், ஆனா புது சிருஷ்டியில மூணு கேட்டகரி, அதான் நம்ம இயேசு சொல்லலாம் இல்லைங்களா, பேதுரு கிட்ட நீ நாடுகளை மேய்ப்பையாக, என்ன அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக, அதுக்கப்புறம் ஆடுகளை, அப்ப மூணு வகையான கேட்டகரி, அது என்ன அர்த்தம் சொல்ல முடியுங்களா, வளர்ச்சி அடைஞ்சவங்க நானே சொல்ல, இப்போ ட்ரூத்துக்கு வந்திருப்பான், ட்ரூத்துக்கு வந்து வந்த புதுசுல நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஈஸியா சத்தியம் புரிஞ்சுக்குவாங்க, கொஞ்சம் வருஷமா இருந்தாலும் நல்ல சத்திய அறிவு நல்லா இருக்கும், குணங்கள் கூட அருமையா இருக்கும், அவங்க தான் ஆடு இல்லைங்களா, நல்ல மெச்சூர் மைண்ட். ஆனா ட்ரூத்துக்கு வந்திருந்தாலும் ரொம்ப மெச்சூர், என்ன ரொம்ப குழந்தையா இருப்பான், சரியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மைண்ட் அவங்க, திடீர்னு சோதனை வந்துச்சுனா அந்த மாம்சிய பலவீனம் வெளிப்படும், பலவீனமா இருப்பான். இவங்க குறிக்கிறாங்க ஆட்டுக்குட்டி, அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கும் இல்லைங்களா, ஆட்டுக்குட்டி தான் ரொம்பவே கேர் எடுத்துக்கும். ஆனா இன்னொரு மூணாவது ஆடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரூத்துக்கு வந்து பல வருஷமா இருப்பான், பல வருஷமா இருந்தா எப்படி இருப்பாங்க, மெச்சூர், இந்த வளர்ச்சி இருக்கவே இருக்கா, மூணு கேட்டகரி புரியுதுங்களா, ஒன்னு சீக்கிரம் வந்தாலும் சரி முன்னாடி வந்தாலும் சரி நல்லா மெச்சூர்ல இருப்பாங்க, இன்னொன்னு மெச்சூர் டோட்டலா கம்மியா இருப்பாங்க, இன்னொரு குரூப் ரொம்ப வருஷமா வந்திருந்தாலும் மெச்சூர் என்ன வளர்ச்சி இருக்கா, இதெல்லாம் மூணு கேட்டகரி. ஆமா நீ சொல்றது பார்த்தா நம்ம தான் இந்த பிரதர் அப்படிதான் இருக்காரு போல தெரியுது, அப்படி என்ன பண்ண, தெரிஞ்சு வச்சிருக்கலாம், தப்பு இல்லை, தெரிஞ்சு வச்சிருக்கோம், இது கண்டிப்பா எல்டர்ஸ் உடைய வேலை, ஒவ்வொரு எல்டர்ஸ் தன்னுடைய எக்லீஷா இருக்கிற ஒவ்வொரு மந்தையும் எல்லாமே என்ன பண்ணிக்கணும், அப்பதான் போயிட்டு அவங்களுக்கு என்ன போசிக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன வேண்டிய ஆகாரம் கொடுக்கணும், ஏன்னா மூணு கேட்டகரி. சோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படிதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவர் இந்த பூமியில வாழக்கூடிய நமக்கு நம்மள ஒவ்வொருவரும் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வீக்னஸ் எதிரெதிரில அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, என்னென்ன காரியங்களா போராட்டம் ஜாஸ்தியா இருக்குது, அந்த போராட்டத்தின் மத்தியில புதிய சிருஷ்டி எப்படிலாம் கஷ்டப்படுது புரியுங்களா. சோ அதெல்லாம் யாருக்கு தெரியுமா, இயேசுக்கு தெரியும். எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவர் ஒரு புது சிருஷ்டியா இருந்து தன்னுடைய சரீரத்துல இருந்துட்டு தன் சரீரத்தை ஜனங்களுக்காக தியாகம் பண்ணும் போது, 3.5 வருஷம் தியாகம் பண்ணும் போது, அவருக்கு ஏற்பட்ட சில பலவீனமா அனுபவங்கள் மூலமாக அவர் இந்த காரியங்களை அவர் கற்றுக்கொண்டு அந்த இரக்கம் உள்ள ஒரு பிரதான ஆசிரியனாக இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கா படிக்கிறோம் இல்லைங்களா. அவர் தாமே எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் நம்மை போல எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டுனா நமக்கு என்ன சோதனை எப்படி வருதுனா, மொத்தம் 3 கேட்டகரி. ஒன்னு மாம்சம், இன்னொன்னு உலகம், இன்னொன்னு பிசாஸ். சேம் கேட்டகரி ஏசி கொஞ்சம் இல்லைங்களா. இப்ப நீங்க சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க, உலகத்தால ஏசு கிறிஸ்துக்கு என்ன சோதனை வந்துச்சு? உலகத்தால என்ன என்னென்னலாம் ஒரு புது சிருஷ்டியா இருந்து ஏசு சோதிக்கப்பட்டார், ஒரு புதிய சிருஷ்டியா இருந்து எப்படிலாம் உலகத்தால் சோதிக்கப்பட்டார். ஏன்னா அப்ப இருந்த உலகத்தின் ஜன யாருன்னா யூதர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவ போயிட்டு பிசாசு பேய் பிடிச்சவனா, அது மாத்திரமா சில கெட்ட வார்த்தைலாம் சொன்னான், காரி துப்புனான், அவமானப்படுத்தினான். ஆனா இந்த மாதிரி பண்ணும் போது ஒரு புதிய சிருஷ்டியா அவர் எப்படிலாம் சகிச்சார் கவனிக்கிறார். ரெண்டாவது விஷயம், இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டாரா? ஆமா. எப்போ அந்த வனாந்திரத்துல? அப்போ சாத்தானால் சோதிக்கப்பட்ட விஷயம் அங்க மாத்திரம் இல்லை, வெறும் 40 நாளுக்கு அப்புறம் மாத்திரம் இல்லை, 3.5 வருஷம் என்ன இருந்துச்சுங்க. சாத்தான் வந்து பல முறை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான், அவன் ட்ரை பண்ண முயற்சி பண்ணான், இவர என்ன பண்ணக்கூடாது, பரிபூர்ணமா மறிக்க விடக்கூடாது, சுத்தமுள்ளவரா மறிக்க விடக்கூடாது. சோ இது பக்காவா பிளான் பண்ணான். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஒரு போராட்டம் அவர் கூட பண்ணாரு. மூன்றாவது கேட்டகரி மாம்சம். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம போல மாம்சத்துல பாடு இருந்துச்சா, உபத்திரவம் இருந்துச்சா? இருந்துச்சு. என்ன நமக்கு இயேசுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம விழுந்து போன சரீரத்தில இருந்து பாடுபடுறோம், ஆனா அவர் பரிபூர்ணமா சரீரத்தில் இருந்து இந்த பூமியில இந்த சரீரம் உண்மையில இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரு சுபாவம் புதிய சிருஷ்டி இல்லைங்களா. சோ அப்போ இந்த பூமியில மாம்சத்துல வரக்கூடிய பலவீனம், இயேசு கிறிஸ்து நிறைய முறை சாப்பிட்டு இருக்க மாட்டாரு இல்லைங்களா. சோ ஃபுல் நைட் ப்ரேயர் பண்ணுவாரு, தன் சரீரத்தை அந்த வேலை செய்யும் போது நிறைய இடங்கள்ல போயிட்டு தன்னுக்குரிய ஆரோக்கியத்தை இழக்கும் போது தன் சரீரத்துல என்ன பலவீனமாச்சு. கடைசியில அடி வாங்கும் போது சரீரம் ரொம்ப பிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இயேசு கிறிஸ்து போய் ஜீவன் கொடுத்தார். அப்போ இந்த மாதிரி கூட சரீரத்துல கூட அவர் பாடுபட்டாரு இல்லைங்களா. இதுதான் நம்ம பொதுவா வேதமானவர்கள் மத்தியில இந்த 3 வகையான கேட்டகரி பத்தி நம்ம எங்க பாக்கலாம்னா, இயேசுக்கு வந்த 3 சோதனைகள் ஞாபகம் இருக்குங்களா. முதல் சோதனை வந்து அப்பம், அது குறிக்குது மாம்சத்தின் பலவீனம், மாம்சத்தின் பலவீனம். அவருக்கு ஒரு பலவீனமாச்சு, பசி வந்துருச்சு. அப்ப உடனே இயேசு கிறிஸ்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. ஆனா இயேசு என்ன பண்ணலாங்க, அந்த சோதனைக்கு ஜெயிச்சிட்டார் இல்லைங்களா. ரெண்டாவது சோதனை உலகம், உலகத்தின் சோதனை என்ன ஆயிடுச்சு, சாத்தான் சொன்னா பாருங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்துல எல்லா கிங்டம்ஸ் எல்லாம் காமிச்சா பாரு, எல்லாம் என்கிட்ட இருக்குது, நீங்க ஒண்ணுமில்ல பணிஞ்சு கொடுங்க என்ன பண்றேன். ஆமா, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன மூன்றாவது சோதனை, பிசாசின் மூலமான சோதனை. உப்பருகையின் மேல அங்க நிக்க வச்சு என்ன பண்ணா, இது இங்க கூட ஒரு சோதனை வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சோதனைகள்ல அவர் ஜெயிச்சார் என்று பாக்குறோம். சோ இந்த நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீங்க இந்த வசனத்துக்கு வந்துருங்க, 15 வசனம் படி. என்ன குறிக்குதுன்னா, எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு எப்படி இருக்காராமா, இயேசு கிறிஸ்து பாவமே பண்ணலையா, ஒரு புது சிருஷ்டியா இருந்து பாவம் பண்ணல. அதே போல நாம கூட புது சிருஷ்டியா இருக்கிறோம், நாம கூட நம்மளால பாவம் பண்ண முடியாது இல்லைங்களா. சோ பாவம் பண்ண முடியாது, ஏன்னா கர்த்தர் நமக்கு என்ன இருக்காருன்னா, ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கிறாரு. அவர் நம்முடைய பலவீனங்களை குறிச்சு அவர் பரிதபிக்கிறாரு. வெறும் பரிதபிக்கிறது மாத்திரம் இல்ல, உதவி கூட என்ன பண்றாரு, கண்டிப்பா செய்யறோம் இல்லைங்களா. அதனால இப்ப ஏற்பட்ட பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளே, வசனம் 16 படி.
ஆதலால்
நாம் இரக்கத்தை பெறணும். கண்டிப்பா இரக்கம் இல்லாம இந்த பூமியில வாழவே முடியாது. மெர்சி, மெர்சி ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களா? நான் எடுத்திருப்பேனே. மெர்சி ஒரு சப்ஜெக்ட், ஆக்சுவலி மெர்சி ஒரு டாபிக்ல நம்ம கேட்டோம் இல்லையா? சோ அப்பா அங்க பாருங்க என்ன அருமையான மெர்சி, ரொம்ப அருமையான விஷயம். தேவனுடைய இரக்கம், தேவனிடத்திலிருந்து ஒரு இரக்கம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர். எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர் என்று நம்ம அந்த கிளாஸ்ல சில வசனம் படிச்சோம். உதாரணமா தேவன் என்ன பண்றாரா, நமக்காக போயிட்டு அழுதுட்டு இருக்காராம் இல்லைங்களா? அழுகிறாராமோ தேவன். அப்போ அந்த அழுகிறாரு, அந்த அளவுக்கு தேவனுடைய மெர்சி இருக்கு, இரக்கம் இருக்கு. அப்போ தேவன் கிட்ட இருந்து அந்த இரக்கத்தை நீங்க வாங்கணும். எப்பப்ப தெரியுமா? எப்பப்ப சொல்றாரு பாருங்க, வசனம் படிங்க. ஏற்ற சமயம், ஏற்ற சமயம். இது இங்கிலீஷ்ல எப்படி வருது தெரியுமா? In time of need. தமிழ்ல மொழிபெயர்க்குமா? தேவையான, அதான தேவையான நேரம். அப்போ தேவையான நேரம்னா தேவை இல்லாத நேரம் ஒன்னு இருக்கா இல்லைங்க? அதாவது தேவையான நேரத்துல போயிட்டு நாம இரக்கம் வாங்கணும். கண்டிப்பா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கண்டிப்பா நமக்கு எல்லா நேரமும் என்ன, தேவையான நேரம் தான். தேவனுடைய இரக்கம் இல்லாம பூமியில வாழ முடியாது. ஆனா சில நேரங்களில் இந்த தேவையான நேரம் என்று சொல்லும் போது ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவல் சோதனை வரும். பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் சோதனை போகும்போது அந்த சமயத்துல ஐயோ ரொம்ப முடியல, அந்த நேரம் மைண்டுக்கு போயிடும். அப்படி போகும்போது தான் நமக்கு யாருடைய கிருபை ரொம்ப அதிகமா தேவைப்படுதுன்னா தேவனுடைய இரக்கம் தேவைப்படுது. அதனால நீங்க யார்கிட்ட போங்கன்றாரு பாருங்க, வசனம் படி.
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும்.
சோ தைரியமாய் நீங்க யார்கிட்ட போங்கன்னா கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். இந்த கிருபாசன தண்டையில் சேரக்கடவும், இது கூட ரெண்டு தாட் இருக்குது, உங்க சொல்லிடுறேன். ஒரு தாட் குறிக்குது இது தேவனை குறிக்கின்றான், இது வந்து தேவனை குறிக்குது. நீங்க தேவன்கிட்ட தைரியமா போங்க, கிருப கிடைக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரதான ஆசிரியனா இருந்துட்டு நம்ம சார்பா தேவன் கிட்ட பரிந்து பேசிட்டு இருக்காரு. சோ இயேசு இருக்கிறதுனால நீங்க தாராளமா போலாம், தைரியமா போங்கன்ற. இது ஒரு தாட், கிருபாசனம். ஆனா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நம்ம ரசல் அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இது கிருபாசனம். இங்கிலீஷ் என்ன வருதுன்னா த்ரோன் ஆஃப் கிரேஸ். த்ரோன் என்ன? த்ரோன், த்ரோன் சிங்காசனம். த்ரோன்னா சிங்காசனம், த்ரோன். அந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ்னா கிருபையின் சிங்காசனம். இப்படிதான் வரணும் தமிழ் மொழி பேர். சோ அப்போ தேவனுடைய சிங்காசனம் கிருபையின் சிங்காசனமா நீதியின் சிங்காசனமா? அசன் என்ன படிக்கணும், அவருடைய சிங்காசனம் அப்போ நீதியின் சிங்காசனம். அப்போ இது கிருபையின் சிங்காசனம். அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கிருபையின் சிங்காசனம் யாருன்னா இது இயேசுன்றார். இயேசு, இயேசு மூலமா போங்க, இயேசு மூலமா தைரியமா போங்க, இதான் சொல்ல வர இல்லைங்களா? அப்போ இயேசுதான் நமக்கு அங்க ஒரு கிருபையா இருக்கிறாரு இல்லைங்களா? இது எப்படி, இது எப்படி முடிக்கிறாருன்னா, அது நான்காம் அதிகார அஞ்சாம் அதிகாரத்துல வந்து கொண்டு வந்து முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாத்துக்கும் சோர்ஸ், அவரு தான் காரணம், அவரு தான் ஆதாரமே. அவர் மூலமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அந்த வாய்ப்புக்குள்ள இழைப்பாளர்களுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க பேசிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நான்காம் அதிகாரத்துல அவர் ஆரம்பிச்சிட்டாரு, இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியன் என்று சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எப்படி அவர் பிரதான ஆசாரியன், இத அந்த எபிரேயருக்கு கன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா எபிரேயருக்கு உங்களுக்குள்ள சில கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா, இவர் எப்படி நீங்க கிரேட் ஹை பிரிஸ்ட், மகா பிரதான ஆசாரியன் என்று எப்படி சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப அதை நிரூபிக்கணும். இப்ப நிரூபிக்கிறதுக்கு இப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஐந்தாம் அதிகாரத்தை ஹேண்டில் பண்றாரு. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, ஐந்தாம் அதிகாரத்துல இப்போ நீங்க படிக்கலாம் ஒன்றாம் வசனம்.
மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் வரிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான்.
பாருங்க, அப்போ இந்த வசனம் படிக்கும் போது அவர் எப்படி கொண்டு போறாருன்னு பாயிண்ட, மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த ஒரு பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக ரெண்டு வேலை பண்ணணுமாமா, ஒன்னு காணிக்கைகள், ஒன்னு பலிகள் இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அதாவது தமிழ்ல தமிழ் மொழி பெயர்ப்பீங்க சரியா வரல, எப்படி வரணும்னா மனுஷன் சார்பாக, மனுஷன் சார்பாக தேவன் கிட்ட போறதுக்காக நியமிக்கப்படுகிறான். இதுதான் பிரதான ஆசாரியனுடைய வேலை, மனுஷன் சார்பா தேவன்கிட்ட போகிறது. On behalf of men, pertaining to God, மனுஷன் சார்பா தேவன்கிட்ட போறது, இதுதான் பிரதான ஆசாரியனுடைய ரோல். இது இந்த வார்த்தை ஏன் சொல்றாருன்னா, இதே போலதான் இயேசு கிறிஸ்து கூட நம்ம சார்பா தேவன் கிட்ட இருக்கிறாரு அப்படி பேசுறார். ஆனா எப்படி சொல்றாரு பாருங்க, மனுஷர் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும், அந்த காலத்துல ஒரு ஒரு பிரதான ஆசாரியன் செலக்ட் பண்றது எங்க பண்ணுவாங்க, மனுஷங்க மத்தியில செலக்ட் பண்றாங்க பாருங்க. ஏன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஏன் தேவன் வந்து தூதர்கள் என்ன பண்ணிருக்கலாம், அனுப்பிச்சிருக்கலாம் ஒரு பிரதான ஆசாரியனா இருந்து, அதான் மனுஷன் சார்பாக தேவன் கிட்ட பேசணும். இதான் தேவனுடைய அந்த பிரதான ஆசாரியன் என்ற வார்த்தைக்கு ரோல், இதான் ஒரு வேலை தான். இந்த வேலை செய்யறதுக்கு தேவன் அங்கிருந்து அனுப்பியிருக்கலாம் இல்ல, ஏன் அப்படி மனுஷர் மத்தியிலேயே தேவன் தேர்ந்தெடுத்து மனுஷன் சார்பாக தேவன் கிட்ட வரணும், என்ன காரணம் ஒண்ணுமில்லை. இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்குதுன்னா எந்த எந்த நாட்டு சிஎம் செலக்ட் பண்ணுவோம், தமிழ்நாட்டுல இருக்கவங்க என்ன பண்ணுவோம், கண்டிப்பா சிஎம் செலக்ட் பண்ணுவோம். இல்ல நம்ம போயிட்டு பஞ்சாப் இல்லையா குஜராத்ல கூடிய ஒரு ஆளை பிடிச்சி வந்து நீங்க வந்து சிஎம் இருங்கன்னா விப்போமா, நாம இல்ல விக்கதான் விடுவோமா மேடம், ஏன் என்ன காரணம், ஆமா தமிழ்நாட்டு ஜனங்களை பத்தி யாரும் தெரியும், ஆமா இவங்களுக்கு என்ன தேவைப்படும், என்ன தேவை தண்ணி பிரச்சனை என்ன எல்லாம் யாருக்கு தெரியும்னா அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க தான் தெரியும். அவங்களை சிஎம் வச்சா தான் கரெக்டா இருக்கும். அது மாதிரிதான் இந்த மனுஷனுடைய பலவீனங்கள் அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி யாக அதிகமா தெரிஞ்சுக்குவாங்கன்னா மனுஷன் மத்தியில் இருக்கக்கூடிய ஒருத்தன். அவரை வந்து தேவன் கிட்ட வர்றதுக்கு, மனுஷன் சார்பாக தேவன் கிட்ட வர்றதுக்கு அங்க நியமிக்கப்படுகிறான். இது ஆனா ரெண்டு காரியத்துக்காக நியமிக்கப்படுகிறான், ஒண்ணு பாவங்களுக்காக என்னன்னா காணிக்கைகள் பலிகள், இங்கிலீஷ்ல என்ன படிக்கிறோம்னா கிஃப்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். சோ கிஃப்ட்ஸ்னா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சில நேரங்கள்ல தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருவான், உதாரணமா சமாதான பலி, போஜன பலி இல்லைங்களா, வேற என்ன பலி, அசை வாட்டும் பலி, வேற என்ன பலி ஸ்டைல் இல்ல, காணிக்கை பலி இதெல்லாம் கொண்டு வருவான். அது வந்து தாந்தா சில உதாரணமா அறுவடையில ஒரு முதற் பலன் என்ன பண்ணுவாங்க போயிட்டு அசைவாட்டும் பலியா, இதெல்லாம் என்ன சில கிஃப்ட் ஆஃபரிங், கிஃப்ட் ஆஃபரிங் இது வந்து அன்பின் நிமித்தமா கொண்டு வருவாங்க. கண்டிப்பா அன்பின் நிமித்தமா மாத்திரமா தங்களுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்துல முதலாவது தேவனுக்கு கிஃப்ட் ஆஃபரிங், ரெண்டாவது ஆஃபரிங் வந்து சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் எதுக்குன்னா புறா ஆடு காளை, இது எதுக்குன்னா தங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக. சோ ரெண்டு டைப் ஆஃப் ஆஃபரிங் அங்க கொண்டு வருவாங்க. இந்த ரெண்டு ஆஃபரிங் யார் தான் பண்றாருன்னா பிரதான ஆசாரியன் ஜனங்கள் கிட்ட இருந்து வாங்கி தேவன் கிட்ட அவர் செலுத்துவார். இதுதான் முதலாம் சின்னத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதானாசனுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, இப்ப ரெண்டாம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க,
தானும் பலவீனம் உள்ளவனான படியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இருக்கத்தக்கவனாகவும் இருக்கிறான்.
ஆமா புரிஞ்சுங்களா, எப்படி வந்து அந்த ஒரு ஆர்வன் அவருக்குள்ள என்ன வரும் ஜனங்கள் மேல ஒரு இரக்கம் வரும் இல்லையா, ஆனா இவருக்கு அந்த இரக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன, எதனால அவருக்கு இரக்கம் வருதாமா, இவரே எப்படிப்பட்டவர், மீண்டும்
படிங்களேன்,
இவரே ஒரு வீக்னஸ், அப்போ இவர் வீக்னஸ் இருக்கிறதுனால தான் ஜனங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து இவர் என்ன பண்றாரு, ஜனங்கள் ரொம்ப பரிதாபம் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஜனங்களுக்காக இவர் போய் என்ன பண்றாராமா இறங்கத்தக்கவனா இருக்கிறான். இது ஏன் கம்பேர் பண்றாரு தெரியுங்களா, ஆக்சுவலி அதான் இயேசு கிறிஸ்து பத்தி அவர் அறிமுகம் வைக்கும் போதே இவர் வெறும் பிரதானாசிரியன் கிடையாது, கிரேட் பிரதானாசிரியன். எதுல கிரேட் தெரியுமா, அந்த பிரதானாசிரியன் ஜனங்களுக்காக பரிதவிப்பான், அந்த பரிதாபம் கூட எப்படி வருமாம் அவருக்கு, இவரு ஆல்ரெடி எப்படி இருக்காரு இவரே பரிதாபமா இருக்கிறார், அதனால போயிட்டு ஜனங்கள் மீது என்ன பண்ணுவார்னா பரிதாபப்படுவார். ஆனா இதுதான் அந்த பிரதானாசிரியன். ஆனா நமக்கு இருக்கிற பிரதானாசிரியன் என்ன தெரியுமா, அவர் வந்து பலவீனம் கிடையாது, அவருக்கு வந்து சரீரத்துல பலவீனமே இல்லை, ஒரு பரிபூர்ணமான ஒரு பிரதான ஆசாரி. அப்படி இருந்து நம்ம மேல என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு இறக்கம் வச்சுட்டு இருக்காருன்னா இப்ப சொல்லுங்க இவர் கிரேட்டா இல்லையா, எவ்வளவு பெரிய கிரேட். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆர்குமெண்டா இருக்குது. இப்போ ரெண்டாம் வசனம் படிங்க,
தானும் பலவீனம் உள்ளவனாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான்.
சரி,
அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது.
ஆமா, இவர் போயிட்டு இல்லைங்களா காலை பலி செலுத்தணும் இல்லைங்களா, தானும் தன் வீட்டை தன் சாகாத படிக்க என்ன பண்ணும் போயிட்டு, அந்த பலி செலுத்தணும். சோ மிக முக்கியம். ஆனா இயேசு கிறிஸ்து அவருக்கு அப்படி இருக்க, தனக்காக இயேசு கிறிஸ்து பலி செலுத்தணும் அவசியமே கிடையாது. இயேசு உலகத்துக்காக பலி செலுத்தினாரு, இதைத்தான் நாம கண்டுபிடிக்கிறோம். சோ இப்படி இருக்கிறதுனாலதான் இயேசு கிறிஸ்து ஆரோனோட பெரியவரா இருக்கிறார் என்பதை அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நிரூபிக்கிறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் ஆரோன் அவர் பண்ணின வேலை மிக முக்கியமான வேலை. ஏசு கிறிஸ்து கூட அதே வேலைதான் பண்றார். ஆனா ஆரோனை விட இந்த ஒரு பாயிண்ட்ல இயேசு கிரேட்டா இருக்கிறார் சொல்லிட்டாரு. இப்போ நான்காம் வசனம் படி,
மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை.
நிறைய இந்த பாஸ்டர்ஸ் பாத்துக்கீங்களா இந்த வசனம் இல்லீங்களா பாருங்க. சில இப்போ சபையில இருக்காங்கன்னா சில பேர் நானும் போய் பிரசங்கம் பண்ண யாராவது விரும்பிட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்க இந்த வசனம் வைப்பாங்க பாருங்க. ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துங்க. ஆனா அவங்க என்ன நோக்கத்துக்கு எடுத்துக்காங்க நமக்கு தெரியல, அதை விட்டுடலாம். ஆனா இங்க நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை அவர் கோட் பண்ணார்னா, இதே போலதான் இயேசு கிறிஸ்து கூட அவரு தன்னைத்தானே என்ன பண்ணலாம், அவ்வளோ பெரிய நிலைமைக்கு என்ன பண்ணலையாமா, உயர்த்தலையாமா, தேவன் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரை அவ்வளோ பெரிய வேலைக்கு அழைச்சிருக்கிறாராமா. அது கம்பாரிசன் கொடுக்கும் போது ஆரோனை பாருங்க. ஆரோன் ஒத்துக்கிறேன் அவர் தேவனால் அழைக்கப்பட்ட இல்லைங்களா ஒரு ஒரு ஊழியன். உதாரணமா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய. இந்த கேள்வி ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய உங்களுக்கு தெரியுங்களா தேவன் எப்படி ஆரோன் அழைச்சா தெரியுங்களா? பிரதான ஆசாரியன் ஆவதற்கு ஆரோனை தேவன் எப்படி அழைச்சாரு தெரியுங்களா? மோசி மூலமா அழைச்சார். ஆனா எப்படி தேவன் ஆரோனை அழைச்சார், அந்த ஒரு தேவனால் தேவன் வந்து எப்படி ஆரோனை அழைச்சார் அந்த இவ்வளவு பெரிய ஊழியத்துக்கு, அந்த சம்பவம் படிச்சிருக்கீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். நீங்க வாய்ப்பு இருந்தா வீட்டுல படிச்சு பாருங்க, என்னாகமும் 16 அதிகாரமும் 17 அதிகாரம் படிச்சு பாருங்க. நான் சம்பவம் மாத்திரம் சொல்லுவேன். ஒரு முறை இந்த கோராக கூட்டத்தார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி கோராக யாருன்னா அவங்க கூட ஒரு லேவியர். இந்த கோராக கூட்டத்தார் கூட சில ரூபன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் தான் இந்த வேலை செய்யணும். எந்த வேலைனா ஆரோன் வேலை, இந்த பிரதான ஆசாரியின் வேலைய இவர் தான் செய்யணும் சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவாங்க, இல்ல நாங்களும் செய்வோம் சொல்லி ரொம்ப வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது அப்பதான் தேவன் மோசே மூலமா என்ன சொல்லுவார்னா, ஓகே இந்த ஒரு வேலை பிரதான ஆசிரியனா இருந்து செய்யக்கூடிய வேலை யார் பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு டெஸ்டிங் ஒரு நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து அந்த ஒரு லீடர் என்ன பண்ணுவீங்க வரவேன், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு லீடர் வரவேன். சோ டோட்டலா 12 லீடர்ஸ் வரா. நீங்க என்ன பண்ணீங்க, வரும்போது ஆளுக்கு ஒரு கையில ஒரு தடி என்ன பண்ணிக்கோம், ஒரு கோல் ஒண்ணு வச்சுக்கோம், ஆளுக்கு ஒரு கோல் ஒண்ணு புடிச்சுக்கோம். அதை புடிச்சு என்ன பண்ணா அங்க வச்சிருங்க. இந்த 12 கோல்கள்ல யாருடைய கோல் வந்து அற்புத வகையில ஆச்சரிய ஆச்சரியப்படத்தக்க வகையில அதுல மொட்டு இல்லைங்களா, அந்த இலை துளிர் அது யாரு அந்த கோல வருதோ அவங்க தான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியன், அவர் தான் இந்த வேலைய செய்யலாம் அப்படி சொல்லி இருப்பார். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது ஆச்சரியம், அங்க யாருடைய தோல் யாருடைய கோல்ல துளிர்த்திருக்கும்னா ஆரோனுடைய கோல்ல இந்த துளிர் விட்டுருக்கும். அப்பதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்போ இதுதான் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒளிய. தேவன் எப்படி அழைச்சார பாத்தீங்கன்னா, தேர்ந்தெடுத்தா நீ தான் அந்த வேலையை பண்ணணும். இது மிகப்பெரிய கனமான ஊழியம், மனுஷன் சார்பா இருந்து தேவர்கிட்ட போறது. இது எப்படின்னா ஒரு அம்பாசிடர் மார்க் இல்லைங்களா, அம்பாசிடர் என்ன பண்ணுவார், ஒரு நாட்டுடைய தூதுவர். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, தூதரா, ஆமா தூதர். சோ அப்ப அது மாதிரி அப்போ இவரு மனுஷங்க சார்பா தேவர்கிட்ட போற இவ்வளவு பெரிய கனமான வேலையா வேலை. இது வந்து அங்க அப்போ தேவன் வந்து ஆரோன இவ்விதமாக அழைச்சாரு. இப்பேற்பட்ட இதே போலத்தான் யாரு கூட இந்த ஒரு மிகப்பெரிய கிரேட் பிரதான ஆசிரியனா இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து கூட ஆகிறார் சொல்லி வசனம் 5 பேசுவார். நீங்க படி
அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசிரியராய் இருக்கிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன்
நிலைமைக்கு உயர்த்தலையாம. மாறாக யார் தான் உயர்த்திட்டாராமா, தேவன் தான் என்ன பண்ணிட்டார் உயர்த்திட்டார். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க ஒருத்தர் அருமையா சொல்லுவாரு, யோவான் 8 அதிகாரம் 54 நீங்க படிச்சீங்கன்னா, அவர் கூட இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாயிலிருந்து சில வார்த்தை சொல்லுவாரு,
என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும், என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
அப்போ என்னை மகிமைப்படுத்துறது யாருன்னா தேவன், அவர் தான் தேவன், அவர் தான் என்னை மகிமைப்படுத்துறாரு. அப்போ இவ்வளவு பெரிய பிரதான ஆசிரியனாக இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்காரு, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு, இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியனா எங்க இருந்து ஆரம்பிச்சா தெரியுமா, அந்த வேலை எப்ப இருந்து தேவனால் உயர்த்தப்பட்டா சொல்ல முடியுமா, எந்த டைம்ல இருந்து உயர்த்தப்பட்டார் அவர்? இது கூட ரெண்டு தாட் இருக்குது. ஒரு தாட் பேப்டிசம் இல்லைங்களா, பேப்டிசம் தேவன் அபிஷேகம் பண்றாரு இல்லைங்களா, இது ஒரு ரீசன், ஒரு இறக்கம் உள்ள பிரதான, இது ஒரு ரீசனல் பாயிண்ட். ஆனா இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க என்ன வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே இன்று என்று, இது என்று பத்தி பேசிட்டு இருக்காரு வசனம், என்று பத்தி பாடிங்க அப்போஸ் நடவடிக்கைகள் தான், நம் கேட்டவிகள் நம்ம வேண்டி விலகாதபடி என்ன பண்ணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சோ அப்போஸ் நடவடிக்கைகள் 13:33 வசனம்,
என்று
கண்டுபிடிக்கலாம். அப்போ இப்படிதான் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பிரதான ஆசிரியனா இருக்கிறார் சொல்லி 5 வரைக்கும் அவர் பேசிட்டு வரார். அப்படி இருக்கும் போது அந்த எபிரேயருக்கு டவுட் வரும், சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆரோன் பாருங்க அவர் வந்து தேவன் அழைக்கப்பட்டார், ஆனா எந்த கோத்திரம், லேவி கோத்திரம், ஆனா நீங்க இயேசு சொல்றீங்களே அவரும் வந்து எந்த கோத்திரம், யூதா கோத்திரம். இப்ப சொல்லுங்க என்ன சொல்றேன், இப்ப நீங்க எப்படி வந்து இயேசுவ போயிட்டு பிரதான ஆசாரியன்றீங்க, ஏன்னா வசனம் இருக்கு தேவன் இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு யார் அழைச்சார்னா, ஆக்சுவலி இஸ்ரேல் அழைச்சார், இஸ்ரேல் தான் அழைச்சா, ஒட்டு மொத்த இஸ்ரேலுமே ஆசாரிய ஊழியம் பண்றதுக்கு அழைச்சார். அதுக்கப்புறம் சோதனை வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா, ஒரு சோதனையில என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப முறுமுறுப்பான், அப்போ தேவன் கோபமாயிரும், உங்க யார் தேவன் பட்சமா இருக்கீங்களோ அவங்க வாங்க சொல்லுவாங்க, யாரு மாத்திரம் வருவாங்கன்னா லேவி கோத்திரம் மாத்திரம் வருவாங்க இல்லீங்களா. இதை வச்சு அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுவாரு, நீங்க தான் எனக்கு என்ன பண்ண போறீங்க, ஆசாரிய ஊழியம் பண்ண போறீங்க சொல்லி அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுப்பாங்க. ஆக்சுவலி அந்த பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்கோம்னா ரூபன் கோத்திரத்துக்கு என்ன பண்ணிருக்கோம், ஏன்னா அவங்க தான் யாருக்கும் மூத்தவங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும், ஆனா தேவன் என்ன பண்ணல, அவங்க அபிசுவாசம் காமிச்சதுனால லேவி கோத்திரத்துக்கு அங்க கொடுப்பார். அப்போ இதான் லேவி கோத்திரம், ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு யூத கோத்திரம், அப்படி எப்படி நீங்க ஒரு பிரதான ஆசிரியனா இருக்கிறீங்க அப்படி சொல்லும் போதான் பவுல் முழிக்கல, ஐயோ ஆமா இது நான் யோசிக்கிறேன் அப்ப என்ன பண்ணல, அவர் முழிக்கல, டக்குன்னு பாருங்க வசனம் கோட் பண்றார் எங்க, சங்கீதம் 110 இல்லைங்களா, சங்கீதம் 110:4 வசனம், நீங்க எந்த முறையில நீங்க வந்து ஆசாரியனா இருக்கிறீங்கன்னா ஆரோனுடைய முறை கிடையாதாமா, மெல்கிசேதேக்கின் முறை, முறைமைனா முறை ஆர்டர் இல்லீங்களா, மெல்கிசேதேக்குடைய முறைப்படி நீங்க எப்படி இருக்கிறீங்க பாத்தீங்களா. இந்த வசனம் ஏன் நான் காமிச்சேன்னு தெரியுமா, இந்த வசனம் வைக்கும் போது எப்படி இந்த ஜனங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்களா, பவுல் எப்படி புரிஞ்சுக்குவாங்க, நீர் என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் படி முறைமையின் படி ஆசாரியனா இருக்கிறீர், இந்த வசனம் வைக்கும் போது அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க, ஓ அப்படிங்களா, எப்படி சொல்லிக்குவாங்க அவங்க, இல்லை அதெல்லாம் இல்லை, இவர் இயேசுதான் கம்பேர் பண்ணா, இயேசு எப்படி ஒரு யூத கோத்திரமா இருந்தாலும் அவர் எப்படி பிரதான ஆசாரியன் சொல்றதுக்கு அவர் காட்டக்கூடிய வசனம் இது, நீர் என்றென்றைக்கும் மெல்கு சிதைக்கும் முறைமைப்படி இருக்கிறீங்கன்றார். அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்க இந்த பாயிண்ட்,
அவர் எந்த கோத்திரம்,
இல்ல இப்ப அங்க வந்து என்ன சொல்றாரு, நீர். அந்த நீர் வந்து இயேசுதான். நீங்க எப்படி சொல்றீங்க புரிஞ்சுங்களா? நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின் படி ஆசாரியனா இருக்கிறீர். அந்த நீர் நீங்க எப்படி இயேசுன்னு சொல்றீங்க? கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் கேட்க மாட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும். சங்கீதம் 110 சங்கீதம் யார பத்தின சங்கீதம் எல்லாம் யாருக்கு தெரியும்னா, ஆமா, மெஷியா பத்தின சங்கீதம் ஞாபகம் இருக்குங்களா? வசனம் 1 படி, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி படி படி,
நான் உம்முடைய சத்துருக்களையும் வந்து பாதப்படியாக்கி போடு வரைக்கும் நீரனுடைய வலது பாரத்தில் உட்காரும்.
இந்த வசனம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த வசனம் யார பத்தின வசனம்னா, மெஷியா பத்தின வசனம். எப்படி சொல்ல முடியுமா? இந்த வசனம் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தைய முதல் வசனத்தை, முதல் வசனத்தை ஒருத்தர் லிங்க் பண்ணிருப்பார் இன்னொருத்தல. இல்ல இல்ல, இந்த வசனம் நல்லா கூர்ந்து படி, மீண்டும் படி. அதே அதே ஒன்னாம் வசனம் படி,
கர்த்தர் என் ஆண்டவரே, நான் உம்முடைய சத்துருக்களையும் வந்து
பாதப்படி போடு. இந்த வசனம் எங்கேயாவது நீங்க, நோ 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 நோ, புதிய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர் கோட் பண்ணிருக்காரு இந்த வசனத்தை. நோ நோ, கிறிஸ்து இயேசுங்க, இயேசு கிறிஸ்து வந்து வசனம் யூஸ் பண்ணிருக்காரு. எங்க தெரியுங்களா? ஒரு முறை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சோதிக்கிறதுக்கு வருவாங்க. 3 கேள்வி கேட்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ராயனுக்கு வரி கொடுத்து நியாயமா கேட்பாங்க. 3 கேள்வி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுவார். அப்பதான் கேட்பார், நீங்க மேசியா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்பார். அப்போ சொல்லுவாங்க, அவர் வா, நல்லா தெரியுமே, அவர் யார், தேவனுடைய குமாரன், எங்களுக்கு தெரியுமே அப்படி சொல்லுவான். அப்படியா? அப்படி இருக்கும்போது சங்கீதத்துல ஒரு வசனம் நீங்க படிச்சிருக்கீங்களா கேப்பா, என்னன்னு மணிக்கு அம்மா அவங்க என்ன சொல்லுவாங்க, தாவீதின் குமாரன் சொல்லுவாங்க. இல்ல நீங்க மேசியா பத்தி என்ன என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது, அவர் தாவீதின் குமாரன், எங்களுக்கு தெரியும்னா சொல்லுவார். அப்படியா? சரி, ரைட் தான். அப்படி இருக்கும்போது ஏன் வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி? அப்போ தாவீது என்ன பண்ணிருக்காரு? இயேசுவை பார்த்து, மெஷியாவை பார்த்து என்ன சொல்லிருக்கிறாரு? ஆண்டவர் சொல்லிருக்கிறாரே, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த கேள்வி யாரு மத்தியில கேட்பாருன்னா, பப்ளிக் மத்தியில கேட்பார். பப்ளிக் மத்தியில கேட்டோன்னே உங்களுக்கு ஒண்ணு ஆன்சர் பண்ண தெரியாது, ரொம்ப ரொம்ப உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சு. அதுக்காக போயிருவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, மெஷியாவை பற்றி அந்த வசனத்தை என்ன பண்றாரு, கோட் பண்றாரு. ரெண்டாவது, யூதருக்கு நல்லா தெரியும் 110 சங்கீதம் யார பற்றின சங்கீதம்னா, மெஷியா பற்றின சங்கீதம். சோ அப்ப இங்க பவுல் இயேசுதான் மெஷியா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவங்க நான் விசுவாசம் வச்சுக்கிறாங்க, விசுவாசம் வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் சில விஷயம் புரிஞ்சுக்க முடியல. எப்படி இவர் தான் நீங்க சொல்ல முடியும்? அதுவும் பிரதான ஆசிரியன் எப்படி சொல்றீங்க, யூத கோத்திரமா இருக்கிறாரு அப்படி சொல்லும் போதுதான். சோ சங்கீதம் 110 சங்கீதத்தை அவர் கோட் பண்ணும் போது, நீர் என்றென்றைக்கும் பிரதான மன்னிக்கணும், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனா இருக்கிறீர் என்று அவங்க கப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாத்தீங்களா. அப்போ இந்த முறைமைப்படிதான் இயேசு கிறிஸ்து ஆசாரியனா இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு வர. அப்படி சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 7 வசனம் நீங்க படிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாம பேசுற மாதிரி இருக்கும். நீங்க படி,
அவர் மாமசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனிருந்தும் பட்ட பாடலினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார்.
அப்போ எதுக்கு இந்த 7 இருந்து பேசுறாருன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின் படி பிரதான ஆசிரியர் இருக்கிறாரு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புக்கு, இவ்வளவு பெரிய நிலைமைக்கு என்ன காரணத்தினால உயர்த்தப்பட்டார், என்ன காரணம் வேணுமா? அதுதான் 7 பேசுறாரு. அப்போ 7 பேசும் போது தேவன் அவர் இவ்வளவு தூரம் உயர்த்திருக்கிறாரா, என்ன காரணம் தெரியுமா? இதான் நாம போன பஸ்கான் டைம் என்ன பண்ணோம் படிச்சு சொல்லுங்களா. ஆக்சுவலி இன்னும் பாஸ் ஓவர் சீசன் இன்னும் முடியல சரிங்களா. பாஸ் ஓவர் சீசன் என்ன பண்ணலாம், முடியல. ஆக்சுவலி நம்ம என்ன எந்த டைம்ல இருக்குன்னா, பாஸ் ஓவர் டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, என்ன சொல்றாங்க, சோ நாம பஸ்கா அனுசரிச்சாச்சு, சோதனை எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு நினைச்சுக்க வேணாம் இல்லைங்களா, இனிமேல் தான் என்ன பண்ணுவோம் வரும். அப்போ இந்த வசனங்கள்ல நம்ம பாருங்க, அதிக அதிகமாக தியானிங்க. ஆனா நம்ம அன்னையோட என்ன பண்ணியாச்சு, நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து எப்படி அவரோதரம் உயர்த்தப்பட்டார்னா, ஒரே காரணம் அவர் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் படிங்க, ஏழாம் வசனம் படிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் சொல்லும் போது பர்டிகுலரா கெர்சமனை, கெர்சமனையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பாத்தீங்கன்னா அவருக்குள்ள என்ன தேவன் நோக்கி என்ன பண்ணாராமா, தம்மை மரணத்தில் என்ன பண்ணணும், ரட்சிக்கணும்னா மரணத்தை மரணத்துக்குள்ள போகாதபடி இல்ல, மரணத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண உயிர்த்தெழுந்து கொண்டு வரணும். சோ இப்படி ரட்சிக்கப்படும்படி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும்
பாருங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்ணாராமா. ஆனா இது பாருங்க, கெர்சமனேல பயங்கரமா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாரா அவர். ஒருவேளை சத்தம் போட்டிருந்தாலே மூணு பேர் பண்ணிருக்கணும், கண்டிப்பா சத்தம் போட்டிருப்பார். ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, அப்ப அந்த அளவுக்கு பயங்கரத்து. சோ பக்கத்துல வந்து எழுப்பும் போது எழுந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்க, பலத்த சத்தத்தோட என்ன பண்றாராமா, கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான வார்த்தை டிரான்ஸ்லேஷன் ராங், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன வார்த்தை வரும், ஆக்சுவலி பயம். சோ பயம் வந்துருச்சு இயேசு கிறிஸ்து. என்ன பயம் என்று சொல்லும் போது, இந்த பயம் வேற ஒண்ணு இல்லை, நம்ம நான்காம் அதிகாரம் ஒண்ணு படிச்சோம் இல்லைங்களா, பயந்திருக்க கடவோம். நான்காம் அதிகாரம் ஒண்ணு, எபிரேயர் நான்காம் அதிகாரம் ஒண்ணு, அங்க என்ன பயம், அலர்ட், அலர்ட்னஸ், எச்சரிப்பா இருக்கும், எச்சரிப்பு உணர்வு, ஒரு எச்சரிக்கை உணர்வு, இந்த அர்த்தம் தான் இங்க வருது. அதே போல இயேசு கிறிஸ்து பயந்தராமா, அந்த பயத்து பயந்ததுனால அவரு கேட்கப்பட்டார், கெர்சமனையில அவருக்கு ஆன்சர் பண்ணப்பட்டுச்சு, தேவன் ஆன்சர் பண்ணாரு. ஆனா இதை பத்தி விரிவா பேசணும் டைம் இல்ல, நீங்க என்ன கிளாஸ் கேட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணி போறேன். அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நான், அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுதல் இல்லையா இருக்குது. ஆனா இந்த வார்த்தை என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம்னா, கீழ்ப்படுதல் என்ன தெரியும், கீழ்ப்படி இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிவார். ஆனா கீழ்ப்படுதலுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி அந்த உபத்திரவங்களின் மூலமா தான் அவர் கற்றுக்கொண்டாராமா. அப்படி கற்றுக்கொண்டதுனால நெக்ஸ்ட் தாம் பூரணனான பின்பு ஒரு புதிய சிருஷ்டியா, ஒரு பிரதான ஆசனா இருந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயத்துக்கு எல்லாம் தகுதி அவருக்கு வந்ததுக்கு அப்புறம், பூரணர் ஆன பின்பு பின்னாடி தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்போ நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி, நாம கத்திருக்கு என்ன பண்ணாமோ அங்க கீழ்ப்படினோம். கீழ்ப்படிஞ்சா அவரே நமக்கு காரணரா, காரணர், அவரே நமக்கு காரணரா இருக்கிறாரு, அவரு தான் ஆதாரம், இவரை நீங்க பற்றி கொள்ளுங்க. இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும் போது, நம்முடைய நம்முடைய பிரதான ஆசிரியரை நீங்க என்ன பண்ண, உறுதியா நீங்க என்ன பண்ணுங்க, பற்றி கொள்ளுங்க, அவர் தான் காரணர் என்று கண்டுபிடிக்கிறோம். நிலைப்பாடுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரே வழி, இயேசு மூலமா தான் நீங்க போகவே முடியும். அப்போ காரணராகி பத்தாம் வசனம் எப்படி முடிக்கிறார்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசிரியர் என்று தேவனாலே நாமம் தெளிக்கப்பட்டார். அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்து எப்படி வந்து பிரதான ஆசிரியர் இருக்கிறார்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான ஆசிரியரா இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்ன பண்றார்னா, சரி மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன அப்படி சொல்லி என்ன பண்ண நெக்ஸ்ட், ஏன்னா அது விஷயம் தெரியுமா இல்லைங்களா. மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்னன்னு சொல்லிட்டு இப்படி வசனம் திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தேன், பார்க்கும் போது ஜனங்கள் என்ன பண்ணாங்க, என்னையா பேசிட்டு இருக்காங்க. சோ மெல்கிசேதேக்கு பத்தி ஒரு பாயிண்ட் பேஸ்ட் வந்துட்டு இருக்காரு, முறைமை பத்தி பேஸ்ட் வரும்பார், இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் பேஸ்ட் வரும்போது நம்ம கீழே உன்னைய ஃப்ரெண்ட் ரோல்ல உட்காந்து தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், கிளாஸ் பேசக்கூடிய சகோதரனுக்கு இருக்கும் இன்ட்ரெஸ்டா பேஸ்ட் வருவார். ஆனா அவர் டாபிக் பேஸ்ட் வரும்போது தூக்கிட்டு இருந்தார் ரொம்ப கஷ்டம் தான். சில நேரங்களில் அப்படி என்ன சொல்லி என்ன சொல்லிடுவாங்கன்னா அப்படிதான் போய் என்ன பண்ணும். சோ பாருங்க, இது பல முறை சொன்னு கூட இவ்வளவு பேர் மாதிரி சொல்றாங்க, நம்ம ஏன் இப்படி தூங்குறோம் அந்த உணர்வே நமக்கு என்ன, சில நேரம் இல்லாம போய் இது நான் கண் கூட வருது பாத்து, இப்படி ஒரு சகோதரி இருந்தா ஒரு எக்லீஷியார் ஆக்சுவலி பேச சொல்ல தேவையில்லை, பலம தூங்குவாரா அந்த பழக்கம் எப்பவுமே இருக்கு. சோ வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கோம், இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கோம், ரொம்ப முக்கியமான கிளாஸ் போயிட்டு இருக்கு, இவ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்பவே என்ன சொன்னாங்க, நீங்க போய் மொத்த கழிக்கலாம், அப்படி இப்ப எந்திரிச்சு போறாரு, மாடி வந்து மாடி தூங்கிட்டு பாரு. இது கொஞ்சம் கூட அவருக்கு என்ன இல்லைங்க, அவருக்கு சொல்றாரு என் மாதிரி நாலு பேர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவரு இவ்வளவு பேர் மத்தியில் நம்ம சொல்றாம நம்ம ஏன் பொருள் இருக்கோம் அந்த விஷயம் கூட அவருக்கு இல்ல. ரொம்ப கேர்ஃபுல். ஆனா இப்படி மத்தவங்க சொல்றதுனால நமக்கு ரொம்ப ஜாக்கிரதை அவசியம். சோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அவசியம். இப்போ இங்க கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மெதுக்கு செய்ததுக்கு முறைமையை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் 11 படி.
இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம்,
விஸ்தாரமாய் பேசலாம்.
நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியினால்
ஆரம்பிக்கும் போது இங்க வந்து ஜனங்கள் உட்காந்து கேக்கும் போது எப்படி கேக்குறதுங்களா, பொதுவா டல்னஸ் அது எப்ப வரும் பாருங்க. ஸ்கூல் பிள்ளைங்களா பாத்தீங்கன்னா அவங்க டல்னஸ் நீங்க பாக்க முடியாது அவளுக்கா, ஏன் சொல்லுங்க. அப்போ ஒரு சில ஸ்கூல்ல பாக்கலாம், சில குழந்தைங்க தூங்குவான். ஆனா சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மதியம் ஆனாலும் கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்தாலும் கூட கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய டீச்சர் வந்து சரியா எடுக்க மாட்டாங்க, எடுக்கவே தெரியாது. அப்படி இருந்தாலும் உட்காந்து நல்லா என்ன பண்ணுவாங்க, கண்ணை விழிச்சு என்ன பண்ணுவாங்க, கேட்டுருப்பான். டல்னஸ் வராது, என்ன காரணம் தெரியுங்களா, அடி வரும் இல்லைங்களா, பயம், டீச்சருக்கு பயம். அப்போ இதான் விஷயம். அப்போ இந்த விஷயம் எங்க இல்லாம போயிடுச்சுன்னா, அந்த டல்னஸ் எங்க இல்லாம போயிடுச்சுன்னா எக்லீஷியா இல்லைங்களா. இதுதான் அங்க பேசிட்டு இருக்காரு. நீங்க கேக்குறீங்க, ஆனா எப்படி கேக்குறீங்கன்னா மந்தமா கேக்குறீங்க, டல் ஆஃப் ஹியரிங், டல்லா கேக்குறீங்க. அப்போ நீங்க டல்லா கேட்கும் போது நீங்க என்னதான் பண்ணாலும் பிரயாசம் எடுத்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்க டல்லா கேட்டதுனாலதான் பாருங்க, அப்போ பதிவு 13 அதிகாரத்துல நான் பேசினேன், அப்படி பேசினேன் டல்லா கேட்டதுனால இவன் மீண்டும் எபிரேப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க பேச வேண்டியதா. ஆனா இப்பயும் நான் மெல்கி சேதக்கை பத்தி பேசி வரும்போது நீங்க டல்லா இருந்தீங்கன்னா அவருக்கே என்னமோ மாறிச்சு, என்ன சொல்லிட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசுறாரு. அப்போ இந்த டல்னஸ் கிறிஸ்டியன் லைஃப்ல அது இருக்கக்கூடாது. சோ நம்ம யோசிக்கணும், நமக்குள்ள என்னைக்காச்சும் இந்த டல்னஸ் இருக்குதா, நம்ம என்ன பண்ணோம், என்னைக்கா செக் பண்ணிருக்கீங்களா நமக்குள்ள இந்த டல்னஸ் இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்களா. கண்டிப்பா நம்ம நாம செக் பண்ணணும். ஏன்னா டல்னஸ் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆவிக்குரிய பலமான ஆகாரங்களை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது இல்லைங்களா. மாறாக நம்ம எப்படி இருப்போம் தெரியுங்களா, வெறும் வருவோம் போவோம், நார்மல் லைஃபா இருப்போம். மாறாக தேவன் மேல விசுவாசம்லாம் இருக்கும், ஜெபம்லாம் பண்ணுவோம், ஆனா என்ன தெரிஞ்சுக்க மாட்டோம், ஆழமான விஷயங்கள் தேவனுடைய காரியங்களை அங்க தெரிஞ்சுக்கவே முடியாது. சோ டல்னஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் பாத்தீங்கன்னா வசனம் 12 படிங்க, அந்த அந்த எபிரேய கிறிஸ்தியா பத்தி பேசும் போது
காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களின் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா
இருக்காது. பாத்தீங்க காலத்தை பார்த்தால் நீங்க எப்படி இருக்கணும், உண்மையில போதகரா இருக்குன்றார். ஆனா யாக்கோபு 3 அதிகாரம் 1 வசனம் சொல்றாரு நீங்க போதகர் ஆகாதீங்கன்றார். என்னதான் பண்ணணும், போதகர் ஆகுன்றாரா ஆக வேணான்றாரா, ஆகாதுன்றார், ரொம்ப நல்லதுன்றார். நீங்க போதகர் ஆகாம இருக்க ரொம்ப நல்லதுன்றார். அங்க அதாவது யாக்கோபு பேசுறார், பவுல் பேசுறாரு, என்ன சொல்றாரு, நீங்க காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும். ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா அங்க ஒரு அர்த்தம் வேற, இது அர்த்தம் வேற இல்லைங்களா. அங்க என்ன அர்த்தம் வருதுன்னா நீங்க ஒரு போதகர் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற. சோ என்ன கேர்ஃபுல் தெரியுங்களா, இல்ல ரொம்ப சீரியஸ், கேர்ஃபுல் ரொம்ப சீரியஸா இருக்கும். பவுல் தான் பேசுவார், என்ன பேசுவாருங்களா, நீங்க பெற்றுக்கூடிய ஊழியத்தை நடப்பிக்கிறதுக்கு உங்களை எவன் தகுதியானு கேட்பார். அந்த வார்த்தை அப்படியே கேட்பார், உங்களுக்கு யார் தகுதி இருக்கு இந்த வேலை செய்யறதுக்கு, யார் தகுதி, சப்ஜெக்ட் பேசுறாங்களா, ஒரு எக்லீஷா போய் பேசுறாங்க பாத்து, இந்த வேலை செய்ய உங்களுக்கு தகுதி, என்ன தகுதி இருக்குன்னு கேட்பார். யார் தகுதி இருக்கிறாங்க என்ன தெரியுங்களா, அது கமெண்ட்ரியில போய் செக் பண்ணிப்பாரு. என்ன கொடுப்பாரு சகோதரன், ஒரு போதகர் ஒரு எக்லீஷால போய் சப்ஜெக்ட் பேசுறாங்க வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஜனங்கள் 2 பாயிண்ட் ஆஃப் ரிசீவ் பண்ணுவாங்க. ஒன்னு சரியா கேட்டுட்டு கீழ்படியாம போயிருவாங்க, இப்படி கீழ்படியாம காமிக்கிறவங்க 2 ஒன்றுக்கு போறாங்க. கேட்டு கீழ்படுகிறவங்க எங்க போறாங்க, மகிமைக்கு போறாங்க. ஆனா இந்த 2 குரூப் போறதுக்கு யாரு காரணம், இவர் பேசக்கூடிய சப்ஜெக்ட். அப்ப எவ்வளோ ஒரு பெரிய கனமான விஷயம், நீங்க பேசக்கூடிய சப்ஜெக்டா ஒரு சகோதரன் மகிமைக்கோ இல்ல 2 கொண்டு போகுது. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க பேசணும், இந்த வேலையை நடப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் குவாலிஃபைட், ஹூ இஸ் குவாலிஃபைட், யார் தகுதியானவன் யார் கேட்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்காக நீங்க அவன் போதகர் ஆகக்கூடாதுன்னு சொல்லல, மாறாக போயிட்டு ஆயிட்டீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஊழியத்துல நிறைய வார்னிங்ஸ் இருக்குது, நிறைய டேஞ்சர் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா வசனங்களை சரியா பகுத்து போதிக்கணும். ஒரிஜினல் பைபிள் தான் பரவாயில்ல, ஏற்கனவே பைபிள் எப்படி இருக்கு நம்ம கையில, நிறைய குழப்பமாயிட்டு இருக்குது. இதுக்கு சரியா வசனம் படிச்சு ஆராய்ச்சி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா ஆயிட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால சொன்னி ஆக்கினைக்குள்ளாக படிக்க என்ன பண்ணுங்க, ஆகாதிரின்னு சொல்லுவார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா கேட்டீங்களா, வந்து பார்த்தா பல வருஷமாச்சு, ட்ரூத்துக்கு வந்து பல வருஷமாச்சு, நிறைய கிளாஸ் கேட்கறீங்க, ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்குன்னா, நீங்க மத்தவங்களுக்கு போயிட்டு ஆவிக்குரிய ஆலோசனைகள் வேதத்திலிருந்து சில பேர் என்ன பண்ண போயிட்டு சில போதனைகள் நீங்க போய் எடுத்து சொல்லணும் பலவீனமா இருக்கவங்களுக்கு. ஆனா நீங்களே எப்படி இருக்கீங்க, ஆள் ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க, இப்படி இது கூட சொல்லுவார். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்கணும், ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். இப்ப மீடியமாக தர்சனம் படிங்க பிரதர்.
காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது.
ஆமா, தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் போதிக்க வேண்டியதா இருக்கு. மீண்டுமா நான் பழையபடிக்கு என்ன போனோம், அந்த ஹவு டு ஸ்டடி த பைபிள் தான் போனேன், கிளாஸ் எடுக்கிற மாதிரி. இது எப்படி தெரியுங்களா, இப்போ சின்ன வயசுல நாம நர்சரி ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்லி கொடுப்பான், A for B for ball. இப்ப 12th முடிச்சு காலேஜ் எல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சிருக்கோம், எல்லாம் மறந்தாச்சு. இப்ப மறுபடியும் போயிட்டு சார் நீங்க போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், இப்ப எல்கேஜில போய் என்ன பண்ணும், படிச்சுட்டு வராங்க அது எப்படி இருக்கும், எல்கேஜில போய் சின்ன பசங்க உட்காந்துருக்கிறாங்க, குட்டி குட்டி பசங்க உட்காந்துருக்காங்க, இவரும் போய் உட்காந்து என்ன பண்ணு சின்ன ஸ்டூல உட்காந்து அந்த சொல்லி கொடுப்பாங்க, அந்த மிஸ் சொல்லி கொடுப்பாங்க A for எப்படி இருக்கும் உண்மையில. அது மாதிரி இது உண்மையிலே ரொம்ப பார்க்க எப்படி கேட்கும் போது எப்படி இருக்கு, அது மாதிரி மீண்டும் அவங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதா இருக்குது. எதுனா பாலாகாரத்தை, அந்த மூல உபதேசங்களை, அந்த அடிப்படை விஷயங்களை மீண்டுமாக உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க பலமான ஆகாரத்தை சாப்பிடறதுக்குன்னா இல்ல, உங்களுக்கு அந்த ஒரு இது மெச்சூர் இல்ல, மெச்சூரிட்டி இல்லைன்றார். சோ கண்டிப்பா மெச்சூரிட்டி ரொம்ப அவசியம். ஒவ்வொருவரும் அநேக சத்தியங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சு உள்வாங்கிக் கொள்வதற்கு நிச்சயமாக அந்த வளர்ச்சி ரொம்பவே அவசியமா இருக்குது. அதனாலதான் பாருங்க, சில நேரங்கள ஒரு சில எக்லிஷாக்கு போகும்போது யோசிப்போம், இன்னைக்கு இந்த எக்லிஷாக்கு என்ன சப்ஜெக்ட் கொண்டு போறோம் இல்லைங்களா. சோ கண்டிப்பா யோசிக்கும், ஒவ்வொரு ஸ்பீக்கர் யோசிக்கும், இவங்க என்ன மெச்சூர்ல இருக்கிறாங்க இல்லைங்களா. சில நேரங்கள பாத்தீங்கன்னா ட்ரூத்துக்கு வந்து பல விஷயமா இருக்கும், சரி பரவாயில்ல என்ன பண்ணலாம், பலமான ஆகாரம் கொண்டு போறான்னு போனா அவங்க அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா சில எக்லிஷாக பாத்தீங்கன்னா இப்பதான் 1 year ஆயிருக்கும், ஆனா அவங்களுக்கு பெரிய விஷயம் கொண்டு போனா அப்படியே உள்வாங்கிக்குவாங்க. மாறாக அடிப்படை விஷயங்களை கொண்டு போனா என்ன இதை போய் கொண்டு வரேன்னு கேட்பான். அப்படி இந்த லெவல் நம்ம பார்க்கலாம். அப்ப நிச்சயமாக இது உபதேசங்கள் ரெண்டு வகையா இருக்குது, பலமான ஆகாரம் அது பால் ஆகாரம் இல்லைங்களா. ஆனா பாலுங்கிறவன் எப்படி இருக்கான், குழந்தையா இருக்கிறான் இல்லைங்களா. ஏன்னா அந்த வசனம் படிங்க, 13 வசனம் படிங்க. நீதியின் வசனம் இருக்குது, நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவன்னா என்ன தெரியுமா, பழக்கம் இல்லாதவன் இங்கிலீஷ் என்ன வருதுன்னா அன்ஸ்கில்ஃபுல், ஸ்கில்ஃபுல் ஸ்கில், ஸ்கில் என்ற வார்த்தை என்ன அர்த்தம், ஸ்கில்ஸ், ஸ்கில்னா ஒரு என்ன, ஒரு ஒரு திறமை, ஒரு தாளந்து திறமை இல்லைங்களா. அதாவது வேத வசனங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த திறமை இருக்கணுமாமோ, அந்த ஸ்கில் இருக்கணுமாமோ, அந்த ஸ்கில் இல்லாத விஷயம் தான் குறிக்குது. அப்பேற்பட்டவங்க யாரும் ஒரு குழந்தை மாதிரியா, இங்கிலீஷ்ல என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா, he is a babe, for he is a babe, baby, babe. இந்த வார்த்தையில இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க, செல்லம்மா சில பேர் கூடுவான், உதாரணமா மனைவி வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, செல்லம் பேபி சொல்லுவான். ஆனா அவர் தாடி வளர்த்தவன் இருப்பார் இல்லைங்களா. ஆனா பாரு அப்படி சொல்றார், he is a babe, குழந்தையா இருக்காரு. என்ன காரணம், இவர் நல்லா வளர்ந்துருக்கிறாரு, 40 இருக்குது, ஆனா ட்ரூத்ல எப்படி இருக்காரு, இவரு பேபியா இருக்கு, ரொம்ப பேபி இல்லைங்களா. சோ பாருங்க இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம பேபியா இருக்கவங்க என்ன பண்ணணும், செக் பண்ணும். ஏன்னா பேபியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, குழந்தைக்கு பால் தான மிக பிரதானமான ஒரு, அது பாலை எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்காரு, குடிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் என்ன பண்ணும், அழுக ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சு அது வாயத்திறந்து கேட்க தெரியாது, எனக்கு பால் வேணும்னு தெரியாது, அழுகும் அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவோம், அம்மா தான் போய் என்ன பண்ணுவோம், வாயில இதா போயிட்டு தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா, முடியாது. இது மாதிரிதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தை வளராதவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்படி இருக்கிறவங்க பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால் நீதி வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் அப்படின்னா. ஆனா இதுவே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல மெச்சூர் ஆயிட்டு தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்கள் சித்தம் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்க நினைக்கிறீங்க, எப்படி இருப்பாங்க நினைக்கிறேன், எப்படி இருப்பாங்கன்னா அடுத்த வசனம் பேசுறா படி.
பலமான ஆகரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறிய தக்கதாக முயற்சி செய்ய ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும்.
ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய இது என்ன அர்த்தம், இந்த வசனத்துக்கு எப்படி விளக்கம் புரிஞ்சுக்கலாம்னா ரொம்ப சிம்பிளா ஒரு விளக்க ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்ப பாருங்க ஒரு பெரிய டேபிள் இருக்குது, அந்த டேபிள்ல நல்ல அருமையான சாப்பாடு இருக்குது, நான்வெஜ் நல்லா இருக்கு நல்லா வச்சிருக்கிறாங்க, அதே டேபிள்ல விஷம் எல்லாம் இருக்குது. உடலுக்கு உதாரணமா சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அங்க கேசரி இருக்குது, எல்லாம் காரம் எல்லாம் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு. இப்ப அதே இடத்துல ஒரு பக்கத்துல ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் பெரியவர் சுகர் பேஷண்ட், இந்த பக்கம் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. இப்ப பாருங்க இப்ப ரெண்டு பேர்த்தையும் அந்த டேபிள் கிட்ட விட்டோம்னா இப்ப குழந்தை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் குழந்தை என்ன பண்ண போயிட்டு என்னென்னலாம் கண்ணில் பார்க்கவே என்ன பண்ண அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கும், அது செலக்ட் பண்ணுமா போயிட்டு எனக்கு வந்து என்ன ஐட்டம்னா பால் தான் தேவைப்படுது எங்க இருக்கு பால் அதெல்லாம் பார்க்காது, விஷம் இருக்கும் அப்படி என்ன பண்ணிக்கும் பாய்சன குடிக்கும். இதுக்கு என்ன பண்ணாது, நன்மை எது தீமை எது என்ன பண்ணாது குழந்தைக்கு, எனக்கு எது ஹெல்த் எது ஹெல்த் இல்ல தெரியாது. ஆனா இதுவே நல்ல ஒரு பெரிய ஆள் இருந்தாருன்னா நல்ல ஞானேந்திரியம் நல்ல பூரண வயது உள்ள இருந்தாருன்னா இல்லைங்களா பாருங்க பாப்பா எல்லாம் நான்வெஜ் இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் என்ன இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது சோ நான்வெஜ் எடுக்கலாமா நோ, எனக்கு சுகர் இருக்குது கேசரி எடுக்கலாமா நோ, எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா பிரிச்சு பாப்பா இது எது எனக்கு சரி எது எனக்கு சரியில்லை. இந்த மாதிரிதான் ஆதிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறாங்க ரெண்டு பேர் இல்லைங்களா, சோ பாலாகாரமே சாப்பிட்டுருப்பான் அது இன்னைக்கு யார் பண்ணிட்டு இருக்காங்க பாலாகாரம் சாப்பிடுறவங்க ஜென்ரலா இந்த என்கவுண்டர்ல இருக்கிறீங்களா இல்லைங்களா, இந்த என்கவுண்டர்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது இந்த பி குரூப் யாரு, இந்த பி குரூப் யாருங்க, இந்த பி குரூப் அழைக்கப்பட்டவர்கள், சிம்பிள் அழைக்கப்பட்டவர்கள் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, என்கவுண்டர்ல இருக்காங்க, என்கவுண்டர் எதை குறிக்கிறதா நீதிமானப்பட்ட அழைக்கப்பட்ட பாலுங்கிறவன் பால் குடிச்சிட்டு இருக்கான் என்ன, அதை நம்ம அடுத்த அடுத்த வாரம் பாருலாம் என்னென்ன பால் எல்லாம் குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க குறிக்கிறாங்கனால ஞானேந்திரியங்கள் இருக்கணும். ஆனா நாம இதுல நம்ம எந்த கேட்டகரி எந்த கேட்டகரியில இருக்கணும் சொல்லி நம்மை நாமே அங்க பரிசோதனை பண்ணி பாக்கணும். ஏன்னா நம்ம இந்த நாட்கள்ல கண்டிப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேட்டகரி தான், நம்ம அனைவரும் ஈக்குவல் கிடையாது, மெச்சூர்ல யாரும் ஈக்குவல் கிடையாது. ஆனா சரி சார் எனக்கு சில விஷயம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு சார், அப்போ நான் வந்து குழந்தையா அப்ப நான் என்ன பண்றது அப்படி யாரோ ஒருவர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. சோ நினைக்கிறதுனால நீங்க அவங்க கண்டிப்பா யாரும் உங்களை நம்ம அவமதிக்கிறது இல்ல, கண்டிப்பா நாம கூட சில நேரங்கள சில சத்தியங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. உதாரணம் மில்லேனியம் பிக்சர் உதாரணம் வச்சுக்கோங்க, மில்லேனியம் பிக்சருக்கு எல்லாம் தெரியும் நல்ல ஃபுல் ஞாபகம் இருக்குங்களா, எல்லாரும் ஞாபகம் இருக்குங்களா இல்லையா, அந்த ஒரு அப்போ நீதியை சரி கட்டும் நாள் அது எங்க இருக்கும் வசனம் படிச்சிருக்கீங்களா இல்லைங்களா, நிறைய விஷயம் சொல்ல மில்லேனியம் பிக்சர் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பாத்துங்க சில விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இல்லைங்களா. ஆனால் கூட பாருங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு என்ன ஒரு அருமையான வாக்குத்தம் கொடுத்திருக்காருன்னா பாருங்க, இது வந்து அருமையான ஒரு வாக்கு திட்டம், இது யாரு கொடுக்கிறார் உங்க பரிச்சயமான வாக்கு திட்டம், அதாவது நான் அதிக அந்த புஸ்தகம் சொல்ல போறேன் யாக்கோபு எடுத்துக்கோ, யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம்,
உங்களில்
ஒருவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம முடிக்கிறோம், நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆறாம் அதிகாரத்தம் ஆறாம் அதிகாரத்தை கண்டிப்பா பண்ணலாம். ஆனா நீங்க யோசிக்கணும் இங்க வந்து பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மெல்கிசேதேக்கு பத்தி ஏதோ பேச வந்தார், திடீர்னு என்ன ஆயிட்டாருன்னா இவங்க பண்ண சில இல்லைங்களா ஆமா இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண பெரிய பணம் சரியில்லை, அப்ப இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டார். இப்ப நமக்கு என்ன ஆயிருது நல்லா பேசிட்டு வந்தவர் இவர் என்ன அப்படி நீங்க யோசிக்கலாம். ஆனா அவன் கவலைப்படாதுங்க, ஆக்சுவலி ஒரு 6 வரைக்கும் அவங்களுடைய தவறை பத்தி தான் பேசிட்டு போறாரு. ஆனா 7 என்ன பண்றாருனா விட்டதை கண்டினியூ பண்றாரு. அது நம்ம 7 நம்ம பார்க்கலாம் என்ன மெல்கிசேதேக் பத்தி என்ன அவர் என்ன பேசுறதா நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போ இன்றைய நாட்கள்ல இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எவ்வளவு பெரிய பிரதான ஆசனம் இருக்கிறாரு, நீங்க வீட்டுல போய் தியானிங்க. சோ இன்னைக்கு கர்த்தர் இயேசு நம்முடைய பிரதான ஆசனம் இருந்து தேவன் கிட்ட எப்படி எல்லாம் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு இதை குறிச்சு நீங்க தியானிச்சு அநேக விஷயங்கள் நீங்க தியானிங்க. அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர் ஆவதற்கு எப்படி தேவன் உயர்த்தப்பட்டாரு, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நாயகம் பவுல் சொல்றது போல நாம் அனைவரும் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும். அந்த அந்த அது கேட்டபடி நம்ம அந்த விழிப்பு மற்றும் தெளிந்த புத்தி ட்ரூத்ல அதிக அதிகமா வளர்ச்சி அடைவது ரொம்ப அவசியமா இருக்குது. சத்தியத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா ஒரே சின்ன பாயிண்ட் மாதிரி சொல்லி முடிச்சிடறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு நானே ஒரு உதாரணம் இந்த டல் ஆஃப் ஹியரிங் அந்த பாயிண்ட்க்கு மாத்திரம் ஒரு சின்ன விளக்கம் சொல்லி முடிச்சேன். டல் ஆஃப் ஹியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு, டல்லா இருக்கும் இல்லைங்களா. அது என்ன ஒரு பல்பு அப்படின்னா டல்லா அது மாதிரி. சோ இது நம்ம கிட்ட கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஆரம்ப நாட்கள் திண்டுக்கல் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணோம்னா அப்போ ஆரம்பத்து நாட்கள்ல ட்ரூத்துக்கு வந்த புதுசுல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சும்மா என்ன 60 பல்ப் மாதிரி நல்லா பிரகாசமா இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப உண்மையிலே பிரகாசமா இருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அன்னைக்கு ஐபோர் எல்லாம் கிடையாது, நாங்க என்னதான் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆடியோ கேசட் வாங்கி என்ன பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணுவோம். சோ அப்போ அந்த ஒரு வாக்மேன்ல கிளாஸ் பேசிட்டு இருப்பாரு, ரெக்கார்ட் பண்ணி முடிப்போம், முடிச்ச கையோட நான் பண்ணுவோம். சோ கையோட நான் எடுப்பேன், எடுத்து லேபிள் எல்லாம் எழுதி ஒட்டிட்டு வச்சிருக்கும் போது பாருங்க கிளாஸ் பிரேயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு போட்டி ஆயிடும். ஆமா வீட்டுல போய் கேக்குறது குடுங்க குடுங்க சொல்லி கேட்பான், எனக்கு குடுக்க மனசு வர அப்ப நான் கண்டிப்பா சரி வேற வேலையும் இல்ல கொடுத்தா சரி சரி குடுங்க நீங்க ஆனா நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படி இருந்துச்சு. நான் கூட என்ன பண்ண கிளாஸ் ஒவ்வொரு சண்டே கேட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சு 2 என்ன பண்ண கேட்பேன் என்ன எடுத்தாரு என்ன விஷயம் கேட்பேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க ஒருவேளை நீங்க திண்டுக்கல் எக்ரிஷாக்கு வீட்டுக்கு வந்து பாரு, எங்க பீரோ நாங்க வச்சிருக்கோம் அங்க அடி கீழே ட்ராக்ல அழகா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யூஸ் பண்றது இல்ல. ஆனா அதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் உண்மை நீங்க கூட கேட்காத சப்ஜெக்ட்ல இருக்கு, எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. சோ பாரு அப்ப இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், டல் ஆஃப் ஹியரிங் இதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப எச்சரிக்கையா இவ்வளவு இருக்கவே கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை போன சண்டே என்ன கிளாஸ் கேட்டீங்க நீங்க அனைவரும் மீன்களும் கேட்ட வசனங்கள் நமக்கு வந்து அதிக அதிகமா மீண்டுமாக கேட்கும் போதுதான் மைண்டுக்குள்ள வந்து உட்காரும். அப்போ நாட்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருந்து இந்த விஷயத்துல ரொம்ப வெறிப்புள்ளவங்களா இருந்து நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இதோட நம்ம முடிக்கிறோம். நம்ம அடுத்த 5-6 அதிகாரத்தை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமே நம் அனைவரும் காத்து வழி நடத்துவாராக. ஆமாம்.